கொண்டு ஊக்கமனத்திறனில் உறுதியாக கள்ளர் என்பதை பொருட்கள் ஏற்படுத்தி தருவன் மாச கள்ளவரை பதுவோத கள்ளமுடைகளை சுற்றி தருமையின் கள்ளமுறைக்குள் சுத்தி வழங்கள் நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்ட ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொழிலெடுத்து தேசம் திருப்பந்தும் குறித்த திருவாளர் வாசகம் எங்களது மனங்களோடு பிறப்பை வழங்கினார். ஊழியர்களும் வெப்பொழித்த பகுதியர்களும் கடல் சுற்றி ஆளுநர்கள் கல்வி கொடுத்து நடந்திருக்கிறார். வாழ் திருநாவலூர் ஒன்றொன்பது பதம் போட்டு ஊழிமுறை திருவாரூரில் குறித்தார்கள். எல்லாமல்ல முருகப்பெருமானுடைய திருவருடைய கூடியிருக்கக்கூடிய அடியார் திருக்கூட்டமாக உங்களுடைய பொன்னார்த்தருடைய கடியனுடைய சிறந்தாழ்த்த வணக்கங்களை முதற்கடி தெரிவித்துக் கொண்டு முருகன் கோள்பாட சபையின் சார்பாக பிரியபுராண தொடர் சொல்படி மகான் ஸ்ரீ ஒழுகத்துசாமியுடைய திருமடத்திலே மாதந்தோறும் சனிக்கிழமை எல்லாமல்ல ஆடல் வல்லாருடைய திருவருடினாலும் தெய்வ சேக்கிழார் பெருமானுடைய குருவருடினாலும் மிகவும் சிறு சிறப்பாக நடைபெற்று வேலையிலே திருஞான சம்பந்த சுவாமியுடைய அருள் திரு வரலாற்றினை தொடர்ந்து சிந்திக்க திருவருள் கூட்டியிருக்கின்றது. அந்த வகையிலே ஞானசம்பந்த பெருமான் திரு காலத்தி என்று சொல்லக்கூடிய காலத்தியிலே இருந்து வடநாட்டு தலங்கள் என்று சொல்லக்கூடிய வடநாட்டு தலங்களை அவர் அங்கிருந்தே பாடி அருளிய பதிகங்களிலே இன்று நாம் காண இருக்கின்ற திருப்பதிகம் திரு அநேகதங்கம். இதுவரையிலும் நாம் பார்த்த பதிகங்கள் மொத்தம் ஏழு பதிகங்கள் பார்த்திருக்கிறோம். இது எட்டாவது பதிகம். ஒன்பதாவது பதிகம் திருப்பி காலத்திற்குரிய திருப்பதிகத்தோடு நாம் காலத்தி வழிபாட்டினை திருஞான சம்பந்தரோடு நாம் அமைத்துக் கொண்டு இதற்கு முன்னதாக பார்த்த தலை இது. போன வாரம் இந்திரநீலப்பருப்பதம் மிக அற்புதமான அந்த திருப்பதிகம். அதை ஓரளவிற்கு நாம் சிந்தித்தோம் என்பதாக அமைத்துக் கொண்டு அதனுடைய அற்புதமான அந்த தன்மையை மீண்டும் மீண்டும் நாம் படித்து உணர வேண்டிய நிலை அதிகம் பார்க்கறதுங்கன்னா பதிகத்தினுடைய சில கருத்துக்கள் பதிகத்திலே இருக்கக்கூடிய அந்த பாடல்களை நாம் முழுமையாக படித்த நிலை என்பதென்ற முறையாகவும் திருஞான சம்பந்த திருவடியை தலைமேற்கொண்டு நாம் மீண்டும் மீண்டும் அந்த பதிகத்தினை நாம் ஓத வேண்டும் என்பதுதான் குறிப்பு. முழுமையான ஒரு விளக்கமோ முழுமையான நிலையோ இல்லை. திருஞான சம்பந்தருடைய அந்த அடியொற்றி நாம் அந்த திருப்பதிகத்தை மேன்மேலும் பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்பதுதான் அடிப்படையாக அமைத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே திருஞான சம்பந்தர் பரவுதல் என்கின்ற நிலையை காட்டுகின்றார். இந்திரநீல பருப்பதத்திலே பரவுதல் என்ற நிலை. பரவுதல் என்பதற்கும் பராவுதல் என்பதற்கும் வேறுபாடு. சிவஞான சித்தியாரிலே பராவு சிவன் என்பதாக சொல்லுவார். பராவு சிவன் என்பதாக பராவு சிவன் அல்ல பராவு சிவர். பராவு சிவர் என்பதாக்கிய அந்த நிலை வர வேண்டும் என்பதாக சொன்னால் தொடக்க நிலை பரவுதல். பரவுவார் என்கின்ற நிலையிலே தொடங்கி பராவு சிவர் என்கின்ற நிலைக்கு மேலே செல்லுகின்ற அந்த தன்மையை வழிபாட்டு நிலையிலே மேன்மேலும் பெருக்கிக் கொள்ளுகின்ற நிலை பராவு சிவர் என்பதாக இருக்கக்கூடியவர்கள் மணிவாசக பெருமான் அருளாளர்கள் எல்லாம் பராவு சிவர் என்பதாக அடியார்கள் என்கின்ற நிலையிலே பரவுதல் என்ற சொல்லுக்கு வாழ்த்துதல் என்ற பொருள் உண்டு. பரவுதல் என்பதாக சொன்னால் வாழ்த்துதல் என்பது தொடக்க நிலை. பராவுதல் என்பதாக சொன்னால் சஞ்சரித்தல் என்று பராவுதல் என்கின்ற நிலை. பரவுதல் பராவுதல் ஆக சஞ்சரித்தல் என்பதாக சொன்னால் உலாவுதல். நடமாடும் கோயில் என்கின்ற நிலையிலே அந்த அடியார்கள் எல்லாம் திருக்கோயில்களாக உலாவருதல். திருஞான சம்பந்தர் ஒரு இடத்திலே இருந்து இன்னொரு இடத்திற்கு போகின்றார் சொன்னால் உண்மையிலேயே நடமாடும் கோயில். நடமாடும் கோயிலாக திருஞான சம்பந்த பெருமான், நடமாடும் கோயிலாக நாவுக்கரசு பெருமான், நடமாடும் கோயிலாக சுந்தர பெருமான், நம்முடைய மணிவாசக பெருமான், அப்படி நடமாடும் கோயிலாக சஞ்சரிக்கின்ற அவர்களுக்கு பராவு சிவர் என்பதாக பெயர். சிவன் என்பது ஒருமை. சிவர் என்பதாக சொன்னால் அடியார்கள் என்று சொல்லக்கூடிய நிலையிலே அவர்கள் செல்லுகின்ற நிலையிலே சிவர் என்பதாக பன்மையிலே குறிக்கும். அப்படி பரவுதல் என்கின்ற நிலை எதை பரவுதல் என்பதற்கு தான் திருப்பூவல்லியிலே அற்புதமான அந்த குறிப்பினை மணிவாசக பெருமான் கொடுத்தார் என்கின்ற நிலையிலே திருப்பூவல்லி அங்கே வந்து சேர்ந்தது. திருப்பூவல்லியிலே அவர் சொல்லுகின்ற பொழுது நெறி செய்து அருளி தன் சீரடியார் பொன்னடிக்கே குறி செய்து கொண்டென்னை ஆண்ட பிரான் குணம் பரவி. ஆண்ட பிரான் குணம் பரவுதல் என்கின்ற நிலையிலே பெருமானுடைய அந்த தன்மை அவர் ஆண்ட நிலை. எத்தனையோ பேரை இன்னும் ஆள வேண்டிய நிலை இருக்கு. நீங்க பார்த்தீர்கள் என்பதாக சொன்னா எத்தனையோ பேருக்கு திருவாசகம்னா என்னன்னு தெரியாது, பெரிய புராணம்னா என்னன்னு தெரியாது, திருமுறைனா என்னன்னு தெரியாது. அதை சொன்னால் கூட எடுத்துக் கொள்ளுகின்ற அளவிற்கு பக்குவம் இல்லை. அப்படி இப்படி ஒன்று இருக்கிறது என்ற ஒரு நெறி ஒரு வழியை காட்டுகின்ற நிலை பார்த்தீங்கன்னா அது எத்தனையோ நம்முடைய பூர்வ ஜென்மத்திலே செய்த புண்ணியங்கள் எல்லாம் சேர்ந்துதான் இந்த இடத்திலே நமக்கு அதை கூட்டு வைத்திருக்கிறது. சாதாரண நிலையில் மணிவாசக பெருமானுடைய திருவாசகத்திலே மிக அற்புதமாக அதை காட்டுவார். நக்கீர பெருமானும் அதைத்தான் சொல்லுவார். திருமுருகாற்றுப்படையினுடைய அடிப்படை என்ன என்பதாக சொன்னால் முருகப்பெருமானை வழிபட வேண்டும் என்கின்ற விருப்பம் வந்திருக்கிறது அல்லவா, அந்த விருப்பத்திற்கே நீ எத்தனையோ பிறவி எடுத்திருக்கணுங்கிறார். பல உடல் நன்னர் நெஞ்சத்து இன் நசை வாய்ப்பு. பல உடல் பல உடல்களிலே சிவபுண்ணியம் செய்து 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 வந்த காரணத்தினாலே இந்த பிறவியிலே முருகப்பெருமானை நான் வழிபட வேண்டும், எங்கெங்கெல்லாம் இருக்கிறார் காட்டுங்கன்னு சொன்னா திருவாசக பெருமானுடைய திருவாசகத்தை தொடுவதற்கு வந்த பிறவியை நாம் வழுத்தி வழுத்தி வணங்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்படி குணம் பரவுதல் என்கின்ற நிலையானது அந்த பேர் அருள் என்று சொல்லக்கூடிய அந்த நிலையிலே பெருமான் நமக்காக மேலிருந்து கீழ் இறங்கி வருதல், அதுதான் அவனுடைய கருணையினுடைய நிலை. அப்படி அந்த கருணையினுடைய நிலையை சொல்லி சொல்லி அவனுடைய குணத்தை பரவி பரவி மணிவாசக பெருமான் பல இடங்களிலே காட்டுகின்றார். அந்த பரவுதல் என்பதாக சொன்னால் பெருமானுடைய முன்னிலையிலே இருந்து என்னை இந்த அளவிற்கு இங்கே நெறிப்படுத்திய பெருமானுடைய திருவடியை வழுத்தி பரவுதல், மனம் மொழி மெய் என்கின்ற மூன்று நிலைகளிலே அவருடைய திருவடியிலே வழுத்துதல் என்பதுதான் குணம் பரவுதல். அப்படி குணம் பரவுதல் என்கின்ற நிலையிலே இதை அமைத்துக் கொடுத்தார் அந்த திருப்பூவழியிலே. அப்படி அந்த திருப்பூவழியை தொடங்குகின்ற பொழுது இணையார் திருவடி என்பதாகி அந்த இணையார் திருவடி என்பதாக இந்த இணையார் திருவடி என்பது என்ன, இணையார் திருவடி என்பது என்ன என்பதுதான் போன வகுப்புல நமக்கு இணையார் திருவடி என்பதை அப்பவே நான் அப்பவே முடிச்சிருக்கலாம். ஆனா இணையார் திருவடி என்பதை ஒவ்வொருடைய உள்ளத்திலேயும் ஊற வைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு வாரம் ஊறப்பட்டிருக்கு. இணையார் திருவடியை மட்டும் ஒரு வாரம் தலைமையில் சுமந்து கொண்டிருந்த ஒரு அற்புதமான நிலையிலே எல்லோரும் இருக்க வேண்டும் என்பதற்காக இணையார் திருவடியை அடுத்த வாரத்துல நம்ம வச்சுக்கலாம் சொல்லி இணையார் திருவடியை கொடுத்து அமைச்சாரு. அப்ப இணையார் திருவடியை நீங்க எடுத்துட்டு போய் என்ன வியாபாரம் பண்ணீங்க, அந்த இணையார் திருவடியை வைத்துக் கொண்டு முதல் கொடுத்த பிறகு அதை வைத்துக் கொண்டு என்ன வாட் பிசினஸ் யூ டிட், அதை வைத்துக் கொண்டு என்ன செய்தீர்கள் என்பதுதான் இப்ப இந்த வாரம் நமக்கு தொடக்கத்துல அத இணையார் திருவடி கொடுத்த ஹோம்ஒர்க்கை வந்து யார் யாரெல்லாம் பண்ணிருக்கீங்களோ அவங்க வந்து இப்ப நம்ம எழுதி கொடுத்தாலும் சரி எப்படி இருந்திருந்தாலும் சரி இணையார் திருவடி என்பது எதை குறிக்கிறது அப்படிங்கிற நிலையில நம்முடைய கஸ்தூரி அம்மா எழுதி கொடுத்துட்டாங்க. இணையார் திருவடி எந்த மேல் வைத்தலும் இறைவனுடைய திருவடி இன்பமே இன்பம், ஆன்மாக்கள் அடையும் முடிவிலா இன்பம் திருவடி இன்பம், திருவடி இன்பத்தை ஆனந்த வெள்ளம் திருவடி இன்பம் ஆகிய ஆனந்த வெள்ளம் பண்ணலையா? அப்படியா ரைட், ரொம்ப ஈஸியா போச்சு. அப்படியே போட்டுக்கலாம் சார். இந்த பக்கம் சார், இணை இல்லாத திருவடி. ஓகே, வான்மைகி நீங்க சொல்லுங்க. உங்க கொஸ்டின் உங்க ஆன்சர் அவுட் பண்ணிட்டாங்க. சொல்லளவில இணையார் திருவடி என்பது நிற்க வேண்டிய நிலை இல்லை, அது அனுபவ நிலையிலே உணர்ந்து கொள்ள வேண்டிய நிலை இணையார் திருவடி என்ற ஒரு நிலை. சொல்லளவில வேணா எத்தனையோ பொருள்கள் சொல்லிட்டு போலாம், எத்தனையோ வகையான நிலைகள்லாம் அதை எடுத்துட்டு போலாம். தவிர திருவாசகத்தை பொறுத்தவரையிலும் சொல்லளவிலே திருவாசகத்தை நாம் படிக்கின்ற நிலை தொடக்க நிலையாக இருக்கும். கொஞ்ச காலம் போக போக என்ன ஆகும், திருவாசகத்தை மீண்டும் மீண்டும் படிக்க படிக்க சொல் கொஞ்சம் மறைந்து மறைந்து அனுபவம் என்பது அனுபவம் தோன்றும். சொல்லானது மறையும், பொருள் என்பது மறையும், அனுபவம் மட்டுமே நிற்கும். அப்படி அனுபவ நிலையை கொடுப்பது திருவாசகம். அப்படி இணையார் திருவடி என்கின்ற நிலையிலே இணையார் திருவடி என்பது அனுபவ நிலை பொருள், அனுபவ நிலையாக அவர் அனுபவித்த பொருள். இணையார் திருவடி எந்தலை மேல் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்துணையும் துறந்தொழிந்தேன் அப்படிங்கிற நிலை. அந்த அனுபவ நிலையினுடைய குறிப்பு என்னவாக இருக்கும் அப்படிங்கிற நிலையில நம்ம சிந்திக்க வேண்டும் என்பதாக தொடங்குகின்ற பொழுது, எந்த ஒரு பொருளை பற்றி ஆராய போகின்ற பொழுது, எந்த ஏதாவது ஒரு செய்தியையோ ஏதாவது ஒன்றை பற்றி ஆராய போகின்ற பொழுது ஒரு பேசிக் ரூல் ஒண்ணு உண்டு, அடிப்படையான ஒரு ரூல் வச்சுக்கோங்க. இது எப்பவுமே நீங்க மனசுல வச்சுக்கோங்க. இது வந்து தேர்ட் இயர் படிக்கும் பொழுது டிஜிட்டல் தியரின்னு ஒரு சப்ஜெக்ட் இருந்தது. அந்த டிஜிட்டல் தியரிக்கு ஒரு புஸ்தகம் பேர் மறந்துருச்சு எனக்கு, அற்புதமான புஸ்தகம் அது. அந்த புத்தகத்துல எனக்கு அப்படியே அது படிச்ச உடனே அப்ப பதிஞ்சதுதான். அதுக்கப்புறம் நான் அது மறக்கவே இல்லை. அதுல ஒரு ப்ரிஃபேஸ் அதுல எழுதியிருப்பாரு. அந்த புத்தகத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி ப்ரிஃபேஸ் நல்லா படிச்சுக்கிட்டீங்கன்னா போதும். அதுல எழுதும் போது எழுதுவார், இப்ப நீங்க படிக்க போறதெல்லாம் டிஜிட்டல் தியரி அப்படின்னு சொல்லுகின்ற இந்த புத்தகத்தை நீங்க எடுக்கின்ற பொழுது ரொம்ப பயமா தான் இருக்கும். அதுல வந்து பிளிப்ளாப்ஸ் எல்லாம் இருக்கும், ஜேகே பிளிப்ளாப்ஸ் அப்படி இப்படி நிறைய போயிட்டு இருக்கும். அது படிக்கிற போது ரொம்ப கஷ்டமா இருந்தது, மித்த புத்தகம் எல்லாம் படிக்கிற போது. அந்த புத்தகத்தை எடுத்தா அப்படியே அல்வா மாதிரி புரிஞ்சுது, ஆஹா இதை விட்டுட்டோமே அப்படின்னு. அதுல என்ன எழுதுறாருன்னா, ஒரே ஒரு குறிப்பு ஒண்ணு கொடுக்குறாரு, அற்புதமான ஒரு குறிப்பு. எந்த ஒன்றை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும், ஆராய போகணும்னு சொன்னா அதுக்கு அடிப்படையான நிலை என்னன்னு சொன்னா, பிளீஸ் கோ ஃப்ரம் நோன் டு தி அன்னோன். அது அப்படி அந்த ஒரு வாக்கு இருக்கு பாத்தீங்களா, ரியலி ஃபேண்டாஸ்டிக். ஏதாவது நம்ம படிக்க போகும்போது என்ன தப்பு பண்ணுவோம் கேட்டீங்கன்னா, தெரியாததை எடுத்து படிச்சு 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 குழப்பிக்குவோமே தவிர, தெரிஞ்சதுல இருந்து அந்த ஜோன்ல இருந்து தெரியாத ஜோனுக்கு போகுது இருக்கு பாத்தீங்களா, அதுதான் த ரியல். தெரிஞ்சதுல இருந்துதான் தெரியாததுக்கு போகும். தெரியாததுக்கு உள்ள போய் மாட்டீங்கன்னா சுத்தம் கண்ணு குருடாகி நம்ம திருமல பெருமான் குருட்டும் குருட்டுன்ற மாதிரி அந்த நிலையில போய் அந்த ஜோன்ல மாட்டிடுவோம். சோ நம்ம இறைவன் எப்படி செலுத்துறாருன்னு சொன்னா, நோன் ஜோன்ல இருந்து அன்னோன் ஜோனுக்கு செலுத்துவார். அன்னோன் ஜோன்கிறது தெரியாத ஒன்று, சிவானந்தம் என்று சொல்லக்கூடிய நிலை, இன்னும் நம்ம எல்லாம் உணர்கின்ற நிலை என்பதற்கு அதை பக்குவப்படுத்துவதற்காக இங்க ஒரு நோன் ஜோன்ல வச்சிருக்கிறாரு. அப்ப நோன் ஜோன்ல வச்சிருக்கிறார்னா திருக்கோயில்கள் என்று சொல்லக்கூடிய இந்த திருக்கோயில்கள் அத்தனையும் நோன் ஜோன். அங்க போய் 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 பழகுகின்ற பொழுது என்ன ஆகும்னு சொன்னா, அன்னோன் ஜோனுக்கு போற வழியை காட்டுவது. அதனாலதான் சிவானந்தத்தை உடனே கொடுக்கல, நோன் ஜோன் டு அன்னோன் ஜோன். அந்த மாதிரி தெரிஞ்சதுல இருந்து தெரியாததுக்கு போகின்ற நிலை, ஏதோ ஒண்ணு புரியலன்னு சொன்னா நீங்க அதை பற்றி தெரிந்ததெல்லாம் என்னன்னு கலெக்ட் பண்ணணும், அதை பற்றி அருளாளர்கள் என்ன சொல்லியிருக்காங்க என்ன ஆயிருக்கு. அப்படி இணையார் திருவடியை இப்படி உள்ள போனீங்கன்னு சொன்னா இணையார் திருவடி ஒரு சின்ன ஒரு ஒரு லைட் காமிக்கும். அப்படி போனதுல இணையார் திருவடி என்பதற்கு ஐந்து பொருள்கள் இணையார் திருவடி ஸ்டெப் பை ஸ்டெப்பா அமைந்து இந்த நிலை. இணையார் திருவடிக்கு முதல் பொருள் இணையார் திருவடி என்பது என்ன அப்படின்னு சொன்னா இந்த பேசிக் ஒண்ணுமே இல்ல. இணை என்பதாக சொன்னால் இரண்டு என்ற பொருள். இரண்டு திருவடி பெருமான் அவருடைய தலையிலே திருவடி சூட்டுகின்ற பொழுது எப்படி வச்சாரா, ரெண்டு திருவடியும் வைத்தார். இது வந்து அகச்சான்று. மணிவாசக பெருமானை பொறுத்தவரையிலும் அற்புதமான அகச்சான்று கொடுக்கின்ற இடம் இந்த இடம். இந்த இடத்துல சொல்ற பெருமான் எப்படி வச்சாரு திருவடி தீட்சை. நானும் இதுக்கப்புறம் ஒரு படங்கள் எல்லாம் வரைபடங்கள் எல்லாம் ஓவியம் எல்லாம் பார்த்தேன். எங்கேயாவது அந்த திருவடி தீட்சை கொடுக்கின்ற அந்த ஓவியத்துல ரெண்டு திருவடியும் தலையில வைக்கிற மாதிரி ஒரு படம் கிடைக்குதான்னு சொல்லி நானும் எல்லா புத்தகத்திலையும் பார்த்துட்டேன். திருவாசகத்துல என்கிட்ட இருக்கிற புத்தகத்திலையும் பார்த்தேன். எங்கேயுமே ரெண்டு திருவடியும் தலையில சுற்றுற மாதிரியான அந்த ஓவியம் இல்ல இல்லையா, கரெக்டா இல்லையா? உங்ககிட்ட தான் இருக்கா. இவர் மேல உட்கார்ந்து இருக்க மாதிரியும் மணிவாசக பெருமான் கீழே இருப்பார். அப்படி ஒரு திருவடியை மடிச்சு வச்சிருப்பார், இன்னொரு திருவடிய ஏன்னா தட்சிணாமூர்த்தி வலது கால் அப்படி அப்படி மேல அப்படி லேசம். அப்ப இணை என்பது இரண்டுங்க. அவர் சொல்லும் பொழுது இணையார் திருவடி அப்படின்னா ரெண்டு திருவடியும் என்னுடைய தலையிலே பட்டது, ரெண்டு திருவடியும் அழுத்தி அந்த சுவடு படுகின்ற அளவிற்கு அந்த ரெண்டு திருவடியும் அப்படி அழுத்தி இருக்கிறார். அதான் அடிச்சுவடு என்பதாகவும் அற்புதமாக சொல்லுவார். அப்ப ரெண்டு திருவடியும் மேலே பட்டது என்கின்ற நிலையிலே திருவாசகத்துல இணையார் திருவடி என்பதாக சொன்னால் இரண்டு திருவடிகள் ரெண்டும் பட்டது. அடிச்சா ரெண்டு திருவடி முதல் பொருள் இணையார் திருவடி என்பது இரண்டு திருவடிகளையும் பெருமான். இரண்டாவது பொருள் இணையார் திருவடி என்பதாக சொல்லுகின்ற பொழுது மணிவாசக பெருமான் ஒரு இன்னொரு குறிப்பு சொல்ற, வந்தவர் தனியா வரல, வந்தவர் தனியா வரல, வந்தவர் எப்படி வந்தார்னு சொன்னா அர்த்தநாரீஸ்வரராக மாதூரு பாகனாக வந்தார் என்பதாக குறிப்பு உண்டு. கூளை கண்ணி கூரன் காண்க அவளும் தானும் உடனே காண்க. உடன் என்பது எப்படின்னு சொன்னா பிரிக்க முடியாதது உடன். உண்ணாமுலை உமையாளுடன் உடனாகிய உடன் என்கின்ற நிலை. அப்படி உடனாகிய நிலை என்பதாக சொல்லுகின்ற பொழுது அம்மையோடு வந்திருக்கின்ற நிலை. அப்படி அம்மையோடு வந்திருக்கின்ற பொழுது அர்த்தநாரீஸ்வரராக இருக்கின்ற பொழுது வலது பக்க திருவடி அவரோடது, இரண்டாவது இடது பக்க திருவடி இருக்கு பாத்தீங்களா அது அம்மாவோடது. ரெண்டு திருவடியில ஒரு திருவடி அப்பனுடையது, இன்னொரு திருவடி அம்மையினுடையது. ரெண்டு இணையார் திருவடி அம்மையும் அப்பனுமாகிய திருவடி என் தலைமேல் வைத்தார். இரண்டாவது பொருள் அம்மையினுடைய திருவடி அப்பனுடைய திருவடி. திருக்குறள் பாத்தீங்கன்னு சொன்னா ஒன்னே முக்கால் அடி திருக்குறள். திருக்குறள்ல ஒன்னே முக்கால் அடி இருக்கும். அப்படி ஒன்னே முக்கால் அடி இருக்கக்கூடிய திருக்குறள் என்ன சொல்லுவாங்க, முதல் அடி அப்பன் அடி சிவத்தினுடைய அடி, ரெண்டாவது இருக்கு பாத்தீங்களா அது அம்மையினுடைய அடி. அம்மையினுடைய அடி அப்பனுடைய அடியை விட கொஞ்சம் அப்படி கம்மியா தான் அந்த அம்மா வைக்கிறாங்க. இவரு ஒரு அடி வச்சா அவங்க முக்கால் அடி, அம்மையினுடைய அடி கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். சிவத் அப்ப நமக்கு கூட பாத்தீங்கன்னு சொன்னா வலது கால் வைக்கின்ற அடியை விட இடது கால் வைக்கின்ற அடி வலது காலை விட கொஞ்சம் சின்னதா இருக்குமா. இதுவும் புதுசை அளந்து பார்த்தலாம்
ஒவ்வொரு எம்எம்மாவது கம்மியா தான் இருக்கும்,
கம்மியா தான் இருக்கும்,
இருக்குது அப்படின்னா
கை கூட அப்படி. அப்ப சரி இப்ப வலது பக்க அடியை விட இடது பக்க அடி கொஞ்சம் ஏன் அப்படின்றது. சரி காரணம் சொன்னாங்களா, என்ன காரணம், ஏன் இது ஒரு அடி வச்சா இது முக்கால் அடி வைக்குது. இங்கே அப்பனுடைய அடி ஒரு அடி, அம்மையினுடைய அடிக்கு வருகின்ற பொழுது ஏன் கொஞ்சம் கம்மியாகுது அப்படின்றதுக்கு அற்புதமான ஒரு நுணுக்கம் உண்டு. அது ஏன் அப்படின்னா ஏன்றது ரீசன் இருக்கா, அப்படி ஸ்பெசிபிகேஷன் வச்சிட்டீங்களே, பிடி உஷாலாம் உங்க லிஸ்ட்ல வராது அப்படி கணக்கு இல்ல. பெண்கள்லாம் அப்படிதான் இருக்கணும் அப்படின்னா இறைவனுடைய படைப்புல வந்துட்டு இதுதான் இப்படிதான் இருக்கும்னு நீங்க ஸ்பெசிஃபையே பண்ண முடியாது. இந்த டேட்டா ஷீட்டுக்குள்ள அவர் வச்சிருக்கிறாரு. யார் எப்படி இருக்கணுங்கிறது அவரு அது வெகு ரூபம்னுவாரு. நம்முடைய அன்னையிரநாத பெருமான் சொல்லுகின்ற பொழுது ஐந்து பூதமும் ஆறு சமயமும் மந்திர வேத புராண கலைகளும் வெகு ரூபம் அப்படின்னு சொல்லுவார். ரூபம் மட்டும் வெகு ரூபம், எத்தனை ஒரு மரம் போல இன்னொரு மரம் இருக்கிறது இல்லைங்களா, எத்தனை எத்தனை கோடி மரங்கள் இருக்கு. ஒரே வகையான மரங்கள்ல ஒரு மரத்தை போல இன்னொரு மரம் இல்ல, எல்லாம் டிஃபரெண்ட் 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 டிஃபரெண்டா ஏதாவது ஒரு நுணுக்க வேறுபாட்டுல மாத்திக்கிட்டே தான் இருப்பாரே தவிர ரெப்படிஷனே கிடையாது பெருமான் கிட்ட. நாம தான் ரெப்படிஷன். ஏதாவது ஒரு பத்து அடி வச்சாரு இவரு. இந்த ஒரு அடி வச்சதா இது மொத்தமா அந்த ஒரு அடியும் கொடுத்துட்டா இந்த ஆன்மாவுக்கு. ஒரே ஒரு சின்ன ஒரு சொல்றேன், திரியான சம்பந்த திருக்கோலக்கா போன, திருக்கோலக்கா போன உடனேயே இவர் என்ன பண்ணார், கையை ஒருத்து டக்கு டக்கு டக்குன்னு அடிச்சு அடிச்சு பாடிட்டு இருந்தது. கை சிவந்ததை பார்த்த உடனே என்ன பண்ணாரு, ஐயோ கை சிவந்து போச்சு நான் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சாரு. கொடுக்கற போது வேற எல்லாரும் கொடுத்தா அது அது செம்பொன் நாள் ஆகி ஐம்பொன் நாள் ஆகிய தாளமா தான் இருக்கும். கொடுக்கறது சிவபெருமான், அங்க இருக்கிறது ஞான சம்பந்த பெருமான். அப்படியே கொடுத்துறது பொன்னால் ஆகிய தாளம் கொடுப்போம்னு சொல்லி ஒரு அடி வச்சாரு. பொன்னால் ஆகிய தாளம் கொடுத்த உடனேயே அதுல அடிச்சா ஓசை வரல. அம்மா சொன்னாங்க டக்குன்னு ஒரு அடி வைக்க கூடாதுப்பா, அது அங்க பயன்படுற மாதிரி நம்ம கொடுக்கணும்னு சொல்லி அப்பன்கிட்ட இருந்து வாங்கி உயிர்கள் எந்த வகையிலே அது பயன்படும் என்பதாக சொல்லி அதுல ஓசை கொடுத்ததுனால அந்த அம்மா ஒரு அடி கம்மியா வச்சாங்க. அம்மை எப்பவுமே அப்பாவுடைய நடனத்தை பார்த்து கொண்டே இருப்பாங்க. ஏன் தெரியுமா, இவருடைய அருள் முழுமையும் கொண்டு வந்து இந்த உயிர்களுடைய பக்குவத்திற்கு தகுந்தார் போல அதை ஒவ்வொரு உயிர்களுக்கும் எவ்வாறு அந்த நடனம் செல்ல வேண்டுமோ அந்த வகையிலே கொடுக்கின்ற நிலை, அதுதான் அம்மையினுடைய தொழில். ஆக அம்மை இன்னொரு சயின்டிபிக் ரீசன் சொன்னா எல்லாருக்கும் ஓரளவுக்கு புரியும் நினைக்கிறேன். அதாவது போர் வீலர் நாலு சக்கர வண்டி, நாலு சக்கர வண்டியில ஒரு பாட்டு இருக்கு, அதுல வந்து டிஃபரன்ஷியல் ஒரு பாட்டு இருக்கு. டிஃபரன்ஷியல் யாரு தெரியும், மெக்கானிக்கல் இன்ஜினியர் யாரு
இருக்காங்களா,
வேணுகோபாலை. டிஃபரன்ஷியல், டிஃபரன்ஷியல் எதுக்கு அப்படின்னு சொன்னா, ரொம்ப அற்புதமான ஒரு கார் கண்டுபிடிக்கிறது பெரிய விஷயம் இல்ல, ஒரு ரோட்ல ஓடணும் சரியா, அப்படி ஓடு நேரா போகின்ற போற வரையிலும் எந்த ப்ராப்ளமும் இல்ல, நேரா கார் நாலு சக்கரத்துல போற வரையிலும் எந்த ப்ராப்ளமும் இல்ல. ஏதாவது ஒரு வளைவு வந்துருச்சுன்னு வச்சுங்க, சர்க்கிள் இப்படி இருக்கு, ஒரு சர்க்கிள் இப்படி வளைவு வருகின்ற பொழுதுதான் பிரச்சனையே வரும். என்ன ஆகும்னா, வளைவுல இப்படி போகின்ற பொழுது என்ன ஆகும், இந்த பக்கம் இருக்கிற வீல் இருக்கு பாத்தீங்களா, இது சின்ன சர்க்கிள், இந்த பக்கம் வீல் இருக்கு பாத்தீங்களா, இது பெரிய சர்க்கிள், இது சுத்தி வருகின்ற வேகம் இது இதை விட அதிகமான நேரத்துல இது சுத்தி வந்துடும் குறைவான நேரத்துல, ஏன்னா சின்ன சர்க்கிள் இருக்கிறது சின்னதா சுத்திரும், பெரிய சர்க்கிள் இருக்கிறது இட் டேக் டைம். இப்ப இதனுடைய வேகம் அதிகமா இருக்கும், இதனுடைய வேகம் கம்மியா இருக்கும், இதனுடைய வேகம் அதிகமாக இதனுடைய வேகம் கம்மியா இருந்தா என்ன ஆகும், நடுவுல இருக்கிற அந்த ஆக்சில் ட்விஸ்ட் ஆயிடும். இது ஒரு பக்கம் வேகமா சுத்துது, இந்த பக்கம் இந்த பக்கம் கம்மி, ரெண்டும் ஒன்னா சுத்தினா ஓகே, இது வேகமா இது கம்மியா சுத்தினா என்ன ஆகும், நடுவுல இருக்கிற அந்த ஆக்சில் முறிஞ்சிடும். அதுக்கு என்ன பண்ணுவான், நடுவுல அதுக்கு வந்துட்டு டிஃபரன்ஷியல் ஒண்ணு வைப்பான், அது என்ன ஒண்ணும் பண்ணாது, இந்த வீல் எவ்வளவு வேகத்துல சுத்துதோ அந்த அளவிற்கு அதை ரெடியூஸ் பண்ணி கொடுக்கற அந்த பார்ட்டுக்கு பேரு டிஃபரன்ஷியல் பேரு. அப்படி இறைவனுடைய திருவருளை அப்படியே நேராக இந்த ஆன்மாவிற்கு கொடுத்தால் இது தாங்காதுன்னு சொல்லி படிப்படி நிலையிலே குறைத்து 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 சக்தியினுடைய நிலை மேலே இருந்து கீழே இறங்கி வருகின்ற நிலை வரையிலும் அதை படிப்படியாக குறைத்து ஆன்மாவிற்கு தகுந்தார் போல கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஒரு அடியிலிருந்து இந்த ஒரு அடி கம்மியாக இருக்கும். அம்மையினுடைய அம்மையினுடைய ஆதிசக்தி பராசக்தி அப்படின்னு சக்தி குறைஞ்சுகிட்டே வரும். ஏன்னு சொன்னா இது ஒண்ணும் தாங்கறது இல்ல, அதனால இன்னும் கொஞ்சம் இறங்கி இன்னும் கொஞ்சம் இறங்கி இன்னும் கொஞ்சம் இறங்கி 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 வரும். அப்பனிடத்துல இருந்து இறங்கி இறங்கி இந்த உயிர்களுக்கு தகுந்தாற் போல அது சேர்க்கறதுனால இது ஒரு அடி, அது அது ஒரு அடியை விட கம்மியான அதுதான் அதனுடைய நுணுக்கம். ரெண்டாச்சா மூன்றாவது பொருள் இணையார் திருவடி என்பதை ஐந்தெழுத்தின் வழியான பொருள் நிலையிலே நாம் வைத்து பார்க்க, இணையார் திருவடி என்பது ஐந்தெழுத்திலே அது எவ்வாறு நிற்கின்றது. சிவம் என்று சொல்லக்கூடிய இந்த சிவத்திற்கு, சிவமாகிய இந்த சி என்று சொல்லக்கூடிய சிகாரம் என்று சொல்லக்கூடிய சிகாரத்திற்கு திருவடி என்பது சக்தி என்பதுதான் திருவடி. திருவடி என்பதாக சொன்னால் அது சக்தியை குறிக்கும். சிகாரம் என்று சொல்லக்கூடிய சிகாரத்திற்கு வகாரம் என்று சொல்லக்கூடிய வகாரமானது சக்தி. சக்தி தான் திருவடி. திருமூலர் மிக அற்புதமாக திருவடி என்பதுதான் சக்தி என்பதை மிக அற்புதமாக சொல்லுவார். ஒரு மந்திரத்திலேயே திருவடி என்பது சக்தி. அப்படி இந்த திருவடி என்பது சக்தியாக விளங்குகின்றது. அப்ப சிகாரமாகிய சிவத்திற்கு வகாரம் என்று சொல்லக்கூடிய அந்த வகாரமானது அருள், அந்த சக்தியானது வகாரம் என்பது சக்தி. அந்த வகாரம் என்பது எப்படி, ஏன் அந்த வகாரமானது திருவடியை குறிக்கிறது என்பதற்கு தமிழ் என்பதென்ற தமிழ் நெடுங்கணக்கிலேயே நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அற்புதமாக இந்த வகாரம் என்று சொல்லக்கூடிய இந்த வகாரம் குறிக்கக்கூடிய எண் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு நிலை. வகாரம் என்பது எதை குறிக்கும், எந்த எண்ணை குறிக்கும், அகாரம் என்பது எதை குறிக்கும், எட்டு, உகாரம் ரெண்டு, க ஒன்னு. அப்படி வகாரம் எதை குறிக்கும் அப்படின்னா, ஔவையார் வந்து ஒரு அற்புதமான ஒரு பாடல் அமைச்சார். கம்பரும் ஔவையாரும் ஒரே ஒரு சம காலத்துல இருந்த ஒரு நிலையில ஒரு பாடல். கம்பர் வந்துட்டு இந்த அம்மாவை வெண்பார் புலவர் இல்லையா வாடி பொடின்னு பேசணும்னு சொல்லி ஒரு செய்தி அமைஞ்சதான் சொல்லுவாங்க. அப்படி இவரு சொன்னது சின்ன ஒரு வெண்பா ஒண்ணு பாடுவாங்க. அந்த வெண்பா வந்து இவர் கம்பர் வந்து சொன்னதற்கு அவருக்கு பதில் கொடுத்த மாதிரி இருக்கும். அவர் ஒரு ரெண்டு டி போட்டாருன்னா இந்த அம்மா ஒவ்வொரு சொல்லிலையும் டா டான் போட்டு சொல்லுவாங்க. எட்டே கால் லட்சணமே ஏமநேரும் பரியே மட்டில் பெரியம்மை வாகனமே ஆரையடா சொன்னாயடா அப்படின்னு அந்த பாடல் அமைச்சிருப்பாங்க. அதுல ஒரு ரொம்ப முக்கியமான கருத்து எதுன்னு சொன்னா எட்டே கால் லட்சணமே அப்படின்னு சொன்னா எட்டே கால் லட்சணமே எட்டுக்கு இந்த வ என்று சொல்லக்கூடிய வகாரம் காலை குறிக்கும். அதனால லட்சணமே அவ லட்சணமே வ என்பது கால். அதனால திருவடியை கால் என்பதாக சக்தியை குறிப்பது என்று தமிழ் நெடுங்கடக்கிலையும் அது காலை தான் குறிக்கும். வாங்கிறது தமிழ் நெடுங்கடக்கு எண்ணிலேயும் காலை குறிக்கும். பொருள் அளவிலே நம சிவாய சிவா என்று சொல்லக்கூடிய அந்த சிகாரம் சிவத்தையும் வகாரம் திருவடியையும் அப்படி வகாரமாகிய திருவடி இணையார் திருவடினார். இது என்ன இணையார் திருவடினா என்ன ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொன்னா இது ஐந்தெழுத்து நிலையிலே என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்குன்னு சொன்னா சிவ இந்த யகாரம் என்பது ஆன்மா. யகாரமாகிய இந்த ஆன்மாவாகிய மணிவாசக பெருமான் சிவ ய வ சி சிவ ய வ சி என்பது ரெண்டு வாக்கு நடுவிலே யகாரம் அமைந்திருப்பது. இந்த பக்கம் ரெண்டு பக்கமும் சிகாரம் சிவய வசி சிவய வசி சிவய வசி வகாரம் ரெண்டு இணையார் திருவடி என்ற இந்த இரண்டு திருவடிக்கு நடுவிலே யகாரமாகிய ஆன்மாவாகிய மணிவாசக பெருமான் இருந்து அருளி செய்தது இந்த திருவாசகம் என்பதை காட்டுகின்ற நிலை இணையார் திருவடி என்பது சிவய வசி. அது இணையார் திருவடி ஐந்தெழுத்து நிலையிலே இணையார் திருவடி. இப்ப இனி வரப்போற ரெண்டும் நீங்க கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது. இணை என்கின்ற நிலை இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா கொஞ்சம் கொஞ்சமா மேல கொண்டு வர நிலை. இணை என்பது இந்த மூன்று நிலை. இணை என்பது இரண்டு திருவடி. இணை என்பது சிவமும் சக்தியும் ஆகிய திருவடி. இணை என்பது சிவய வசி என்கின்ற நிலையிலே அந்த ஆன்மாவானது இருக்கின்ற அந்த சிவானந்த மேல் நிலை மூணாச்சா. நாலாவது இணை என்பதாக சொன்னால் இப்ப மேல இருக்கிற மூன்றுக்கும் நம்ம பார்த்தது இணை என்பது இரண்டு 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 என்ற பொருள்ல பார்த்துட்டு வந்தோம். இரண்டு 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 தானே பார்த்துட்டு வந்தோம். ஆனால் இணை என்கின்ற அந்த இரண்டு என்பதை தாண்டி இணை என்பதற்கு அடுத்தபடியான ஒரு பொருள் என்ன என்பதாக சொன்னால் இணை என்பது சொன்னார் இல்லையா இணை என்பதாக சொன்னால் பொருத்தம் என்று பொருள். இணை என்பதாக சொன்னால் சமம் என்று பொருள். இணை என்பதாக சொன்னால் சமம். ஏயா எனக்கு இணையா ஒருத்தனை சொல்லியா பார்க்கலாம். எனக்கு இணையாக ஒருத்தரை காட்டு அப்படின்னு ஆனவர் எனக்கு இணையா ஒருத்தரை சொல்ல முடியுமா? அப்ப இணை என்பதாக சொல்லுகின்ற பொழுது அங்கே சமம் என்கின்ற எனக்கு சமமாக அப்படின்னு ஒரு பொருள். அப்ப எனக்கு சமமாக என்பதாக நிற்கின்ற பொழுது இந்த இணையார் திருவடி என்பது ஒன்றும் இல்லை. மணிவாசக பெருமான் என்று சொல்லக்கூடிய வாதவூர் அடிகளாக இருந்த என்னை சித்தமலம் அறிவித்து சிவம் ஆக்கி என்னை ஆண்ட. இங்கே சிவம் யார்? மணிவாசக பெருமான் யார்? சிவம் இவரா மணிவாசகர் இவரா? சிவமா மணிவாசகமா ரெண்டுத்தையும் தெரியாத அளவிற்கு அத்துவித கலப்பிலே சிவமும் மணிவாசகமும் இணையாக ஆக்கிய திருவடி அது. ஆகையினாலே அந்த திருவடி இணையார் திருவடி. இன்னைக்கும் மணிவாசக பெருமான் தான் ரிஷப வாகனத்துல எங்க வர்றது விருந்துரையில வேற யாராவது ஒருத்தர் வர முடியுமா காட்டு. சிவபெருமானுக்கு இணையாக ஈடு கொடுத்து ஒருத்தர் வரார் ரிஷப வாகனத்திலே அப்படின்னு சொன்னா அந்த இணை என்று சொல்லக்கூடிய நிலைக்கு அவரை உயர்த்திய அந்த திருவடி. ஆகையினாலே அந்த திருவடி இணையார் திருவடி பொருத்தம். இது நான்கு பொருள்கள் இணையார் திருவடி என்கின்ற நிலையிலே மணிவாசக பெருமானும் சிவமும் அத்துவித நிலையிலே ரெண்டு பேரும் இவரா அவரா இருவினையும் அளவும் அற இரவியோடு பிறவி அற ஏக போகமாய் நீயும் நானுமாய் இருகும் வகை பரம சுகம் அதனை அருள் இடைமருதில் ஏகநாயகா லோகநாயகா இமயவர் பெருமானே. திருக்குறள் சொல்ற ரெண்டும் போயிடணும். நீயா நானான்னு தெரியக்கூடாது. ஆனா ரெண்டும் வேற வேறதான். அப்படி ரெண்டும் ஒண்ணுன்னு நினைக்கின்ற அளவிற்கு உப்பு தண்ணியில கலந்ததுக்கு அப்புறம் இது உப்புங்க இது தண்ணிங்க அப்படின்னு பிரிக்க முடியுமா? முடியாது. அப்படி இது மணிவாசகருங்க இது சிவபெருமானுங்க அப்படின்னு பிரிக்க முடியுமா? முடியாது. அப்ப ரெண்டும் எப்படி கலந்த நிலை? ஆனா உப்பு உப்பு தான் தண்ணி தண்ணி தான். இங்கதான் நம்ம வந்து கொள்கை என்று சொல்லக்கூடிய நிலை சைவ சித்தாந்தத்துல அத்துவித நிலை என்கின்ற அதை விட்டுறக்கூடாது. இதற்கு இது ரெண்டும் மயிரிடையில வேறுபாடு வரும். நமக்கு நமக்கும் இன்னொரு சமயத்திற்கும் ஒரு என்ன வேறுபாடுன்னு சொன்னா சிவ சமவாத சைவம்னு ஒண்ணு உண்டு. எல்லாமே ஒன்னா வரும் திட்டமா வந்துகிட்டே இருக்கும். கடைசியில என்ன ஆகும்? சிவமும் ஆன்மாவும் கலந்துருச்சு சிவம் சமம்னு சொல்லிடும். அப்ப சிவமும் ஆன்மாவும் சமம் என்பதாக சொன்ன நிலை சிவ சமவாதம், அதையும் மறுக்கிறார் மைகண்டர். சிவஞானபோதம் படிக்கணும். சிவஞானபோதம் படிக்க 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 படிக்கத்தான் நமக்கு வந்து தெளிவு, எல்லா இடத்திலேயும் நமக்கு தெளிவு. அப்படி தெளிவை வைத்துக் கொண்டு திருமறைக்குள்ள போகும். திருமறைக்குள்ள இருந்து அதுக்கு வரணும், அதுல இருந்து ரெண்டும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு கலந்த நிலை, ரெண்டுத்தையும் கலந்து கொண்டே அப்படி மணிவாசக பெருமானும் அது அதற்கு அத்துவித நிலை என்று பெயர். அத்துவித நிலை என்று பிரித்து காண முடியாத அளவிற்கு இரண்டும் ஒன்றாகியது. ரெண்டும் ஒன்னாவே போயிடுச்சுன்னு சொன்னா எது எது அனுபவத்தை அனுபவிக்குது? கடைசியில அனுபவம் என்பது எதற்கு நிகழும்? ஆன்மாவும் சிவமும் ஒன்றாக விட்டதுன்னு சொன்னா எது மூன்றாவது பொருள் அனுபவிக்கிறதுக்கு ஒண்ணு வேணும் இல்லையா? அப்ப அனுபவிக்கின்ற அனுபவம் எப்பொழுது இருமாந்து இருப்பன் குலவும் ஈசன் சேவடிக்குள் இருமாந்து இருப்பன். அப்படி இருமாந்து இருக்கின்ற நிலை என்பதாக அந்த பெருமானுடைய சிவானந்தத்தை அனுபவித்து 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 அந்த மேலீட்டு நிலையானது அனுபவத்திற்கே உரியது உயிர். ஆகவே ஆன்மாவும் சிவமும் என்றைக்கும் அடிமை, என்றும் அடிமை. அந்த அதனாலதான் ஈழா அடிமை என்பதாக சொன்ன. அப்படி அது முத்தியில இருந்தாலும் சரி, எந்த நிலத்தில் இருந்தாலும் சரி, எந்த ஸ்டேட்டஸ்ல இருந்தாலும் சரி, அடிமை அடிமைதான் சிவம். ஆக சிவத்திற்கு அடிமையாக நிற்கின்ற நிலையிலே அது சிவத்தினுடைய திருவடியிலே இருந்து ஆனந்தத்தை அனுபவிக்கின்ற நிலை. அப்படி இணையார் திருவடி என்கின்ற நிலையானது சிவத்தோடு சிவமாக ஐக்கியமாகிய நிலையிலே மணிவாசக பெருமான் சிவம் வேறு மணிவாசகர் வேறு என்று பிரிக்க முடியாத அளவிற்கு அந்த திருவடி அவரை அழைத்து சென்றது. அதனால்தான் அந்த திருவடியை இணையார், இணையார் திருவடி என்பது இணை என்பதாக சொல்லுகின்ற நிலை. அப்ப இணை என்பதாக சொன்னால் பொருத்தம், சமம் என்ற நிலை. ஒரு காலுக்கு ஏழாம் நம்பர் கொடுத்து இன்னொரு காலுக்கு அஞ்சாம் நம்பர் கொடுத்தானா நீங்க என்ன சொல்லுவீங்க? இதுக்கு இணையான இருக்கிறத கூடுறா, இது எட்டுனா இது எட்டுதான் இருக்கணும். அப்படி இது எட்டு இது எட்டோடு பொருந்துவதை போல சிவத்தோடு ஆன்மா பொருந்துகின்ற நிலையை இணையார் திருவடி என்கின்ற நிலையோடு அமைத்து நாம் காணுகின்ற நிலை நான்காவது. ஐந்தாவது பொருள் இணையார் திருவடி என்பதாகிய நிலை. இணை என்கின்ற நிலையானது, இப்ப இணையார் திருவடி என்கிறது மணிவாசக பெருமானும் சிவமும் ஒன்றாக கலந்த நிலை என்கின்ற நிலையை தாண்டிய அனுபவ நிலை என்ற அனுபவ நிலையிலே மணிவாசக பெருமான் ஒரு அற்புதமான செய்தியை நமக்கு கொடுக்கிறார். என்ன செய்தி அப்படின்னு சொன்னா, இந்த இணையார் திருவடி என்கின்ற அந்த திருவடியினுடைய பெருமையை இதிலே காட்டு. இந்த இணையார் திருவடி என்பதனுடைய பெருமை என்ன? அந்த இணையார் திருவடியினுடைய பெருமை என்பதாக சொன்னா, இந்த உலகத்தில எந்த ஒரு பொருளை எந்த ஒரு எதை எடுத்துக்கொண்டாலும் அந்தந்த பொருள்களுக்கு உரிய ஒரு இயல்பு என்ற ஒன்று உண்டு. அந்தந்த பொருளுக்கு ஒரு இயல்பு உண்டு. இப்ப அதற்கு என்ன சொல்லுவாங்க கேட்டீங்கன்னா, இப்ப எந்த பொருள் இந்த பொருளை எடுத்துக்கிட்டேன்னு சொன்னீங்கன்னா, இந்த பொருளுக்கு ஒரு இயல்பு உண்டு. அந்த பொருள் அந்த இயல்பிலே அது வைப்ரேட் ஆயிட்டு, அப்படி அந்த பொருள் அந்த நிலையிலே வைப்ரேட் ஆயிட்டு இருக்கிறதுக்கு அந்த பொருளுக்கு அதனுடைய நேச்சுரல் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவாங்க. என்ன ஃப்ரீக்வன்சி? நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி. எந்த பொருளாக இருந்தாலும் இயற்கையாக அது அதிர்வு என்கின்ற நிலையானது அதற்கு அதற்கே உரியது. அப்படி இந்த உலகத்திலே ஆன்மாக்களாகிய இந்த ஆன்மாக்களும் ஒவ்வொரு ஆன்மாவும் ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சியில வைப்ரேட் ஆயிடும். எல்லா ஆன்மாவும் ஒரே ஃப்ரீக்வன்சியில வைப்ரேட் ஆகுதானா? இல்ல. எல்லாம் ஏன் அப்படின்றதுக்கு காரணம் சொன்னோம்னா, ஒரு தாய் வயிற்றுல ஐந்து குழந்தைகள் பிறக்கிறாங்க. ஒரே தாய், அதே தாயினுடைய வயிற்றுல ஐந்து குழந்தை. இப்ப ஐந்து குழந்தையில முதல்ல இருக்க குழந்தை நன்றாக படிச்சு அற்புதமா மார்க் வாங்கி நல்லா போகுது. நாலாவது குழந்தை படிப்பு ஏற மாட்டேங்குது, ஒன்னும் ஏறல, அது மக்கா. இப்ப அந்த தாயிட்ட போய் நீங்க கேட்டீங்க, ஏன் முத குழந்தை மட்டும் நல்லா படிக்குது நல்லா பண்ணுது, நாலாவது குழந்தை ஏன் படிக்கல அப்படின்னு ஒன்னு அந்த தாய் என்ன சொல்லுவாங்க? அஞ்சு பேர்லும் ஒன்னாவா இருக்கு. என்னப்பா அஞ்சு பேர்லும் ஒன்னாவா இருக்கு? ஏன் அப்படின்னா, ஒரே தாய் வயிற்றுல பிறந்த அத்தனை பேரும் ஒரே இயல்புடையவர்களை தான் இருக்கணும் இல்லையா? இயல்பு ஒரு இடத்துல இருந்து வருகின்ற பொருள் அந்த அந்த பொருளினுடைய தன்மை மாறக்கூடாது. ஆனால் ஐந்து பேருக்கும் ஐந்து விதமான தன்மைகள் இருக்கின்றதே, ஐந்து பேருடைய சிந்தனை ஒன்றாக இல்லை, ஐந்து பேரும் வேற வேறு சிந்தனை வேறு வேறு நிலை. ஏன் இப்படி அமைகின்றதுன்னு சொன்னா, அஞ்சு ஒன்னா வைப்ரேட் ஆகுறது இல்ல. அஞ்சு மட்டும் இல்ல, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய உயிர்கள் அது சுவாமி அற்புதமா வச்சிருக்கிறார் பாருங்க. அந்த நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி, ஒரு ஃப்ரீக்வன்சி இன்னொரு ஃப்ரீக்வன்சியோட மேட்ச் ஆகிச்சிடுன்னு சொன்னா தப்பிச்சீங்க. ஒண்ணு இல்ல, கணவன் மனைவி, கணவன் ஒரு ஃப்ரீக்வன்சியில இருப்பாரு, மனைவி ஒரு ஃப்ரீக்வன்சியில இருப்பாங்க. அவர்கிட்ட கேட்டீங்கன்னு சொன்னா, நான் என்னென்னவோ பண்ணிட்டு இருக்கேன், ஃப்ரீக்வன்சிக்கு மேட்சே ஆக மாட்டேங்கிறேன். அப்படி ஃப்ரீக்வன்சிய மேட்ச் பண்ணிக்கணும். ஃப்ரீக்வன்சி அப்ப அடியார்கள் என்று சொல்லக்கூடிய அடியார்கள் எல்லாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த அடியார் திருக்கூட்டம் அப்படி அந்த அடியார் திருக்கூட்டத்துக்கு உள்ள போனா எல்லாம் ஒரே ஃப்ரீக்வன்சியா. ஏன் ஒரே ஃப்ரீக்வன்சி? அது ஒருபடு சிந்தை, ஒருபடு சிந்தையினார்கள் உடன் உறவின் பயன் பெற்றார் அப்படின்னு சொல்லுவார். அப்படி ஒரே வகையான சிந்தனை இருக்கும்போது ஒரே இப்ப ஆயிடுச்சா, இப்ப ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சி. இப்ப அதே ஃப்ரீக்வன்சியில போய் இன்னொரு பொருள் அதுல போய் உட்கார்ந்ததுன்னு சொன்னா, அதே ஃப்ரீக்வன்சியில போய் இன்னொரு பொருள் அதுல உட்காருங்க அப்படி உட்கார்ந்தா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, அந்த இடத்துல என்ன ஒரு நிலை ஏற்படும் அப்படின்னு சொன்னா, என்ன நிலை ஏற்படும்? ரெசனன்ஸ். தி ரெசனன்ஸ் அப்படின்னு சொல்றது வேற ஒண்ணும் இல்ல, ஒரு ஃப்ரீக்வன்சி அந்த ஆன்மா வைப்ரேட் ஆயிட்டு இருக்கும் பொழுது அதே ஃப்ரீக்வன்சியில போய் இன்னொன்னு போய் அதுல பொருந்துகின்ற பொழுது என்ன ஆகும்? ரெசனன்ஸ் என்று சொல்லக்கூடிய ரெசனன்ஸ் கிரியேட் ஆகும். அப்படி சிவம் இந்த ஆன்மாக்கள் எந்தெந்த ஆன்மா எந்தெந்த ஃப்ரீக்வன்சியில நீ வைப்ரேட் ஆனாலும் பரவாயில்ல, அந்த ஃப்ரீக்வன்சியில அவர் போய் அந்தந்த உயிர்களோடு பொருந்தி பொருந்தி பொருந்துகின்ற பொழுது ரெசனன்ஸ் எப்படி கிரியேட் ஆகுதோ கூத்து அங்கங்க நிகழ்து. ஒரு ஆன்மாவுக்கு உள்ளே போகின்ற பொழுது அந்த ஆன்மாவிலே ஒன்றாய் சேர்ந்தார்னு சொன்னா, அப்படி ஒன்றாகுகின்ற பொழுது அந்தந்த ஆன்மாவுடைய ஃப்ரீக்வன்சிக்கு தகுந்தால் போல உள்ளே சேருகின்ற அந்த சேருகின்ற இடத்துல ஏற்படுவதுதான் கூத்து. ஒன்றுதொரு ஆடலை ஒருவி ஆவிமை துன்றுதொரும் ஆடலை தொடங்கி ஐவகை மன்றுதொரும் ஆடிய வண்ணன் காமுற குன்றுதொரும் ஆடிய குமரனை போற்றுவாம். ஆவி மெய் துன்றுதொரும் ஆடல். இன்னொரு இடத்துல மணிவாசக பெருமான் இதை அப்படியே ஆணித்தரமா வச்சு சொல்லுவார், தில்லை மூதூர் ஆடிய திருவடி. எல்லா இடத்துலயும் ரெசனன்ஸ் கிரியேட் ஆகுது கூத்து. எங்க பல்லுயிர் எல்லாம் பயின்றனன் ஆகின. பயின்றுதல் என்பது வேற ஒண்ணு இல்ல, அந்தந்த ஆன்மாவோடு சேர்ந்து 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 வீரபத்ரன் இப்ப இந்த செகண்ட் என்ன நினைக்கிறாருன்றது அவருக்கு தெரியும். ஏன்னா இஸ் இன் தி ரெசனன்ஸ் வித் வீரஸ். நீங்க பெருமான் கோயிலுக்கு போயிட்டு சிவபெருமான் கோயிலுக்கு போயிட்டு நான் ஒண்ணு நினைச்சு பெருமான் ஒண்ணு நினைச்சிட்டு இருக்கிறார், ஏன்னா அவர் நாம நினைக்கிறது அவருக்கு எங்க தெரிய போகுது, நாம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இல்ல, ஏன்னா இவர் உன்னோடு கலந்து நீ என்னென்ன நினைக்கிறியோ எந்த வகையிலே வைப்ரேட் ஆகுதோ அந்த வகையிலே வைப்ரேட் ஆவார். அதனாலதான் ஈசன் அவன் எவ்வுயிருக்கும் இயல்பானான் சாடலோன். இந்த உயிர்ல இருக்கலாம் அந்த உயிர்ல இல்ல, ஏன்னா அவர் உள்ள இருக்கிறதுனாலதான் இத்தனை ஆட்டமும் நம்ம போடுறோம். இது இத்தனை செய்து இது இத்தனை தெரிந்து கொள்ளுகின்றது இத்தனை அறிவு விளக்கம் பெறுகிறதுன்னு சொன்னா அந்த கிரெடிட் அத்தனையும் உள்ளே போவது யாருக்குன்னு சொன்னா அவருக்கு. அதனால அவருக்கு நன்றி சொல்லுவதுதான் குணத்தை பரவுதல். எனக்கு வந்து நான் எல்லாம் தெரிஞ்சிருச்சு எனக்கு எல்லாம் பண்ணிட்டேன் நான் படிச்சிருக்கிறேன் PhDனா அப்படின்னா நாம முடிச்சோம் நம்மளால ஏதாவது செய்ய முடியுமா? இந்த ஒண்ணுமே இல்ல, உறக்கத்திற்கு மட்டும் போயிட்டோம்னு சொன்னா கருவிகரணங்களை மட்டும் அவர் கொடுக்கலன்னு சொன்னா நம்மளால ஏதாவது நினைக்க முடியுதா பண்ண முடியுதா? இத்தனை கருவிகரணங்களையும் கொடுத்து இத்தனையும் அவர் கொடுத்து நமக்கு அத்தனை நமக்கு கருணையோடு புரிந்திருக்கின்ற நிலையில அவராலே நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம் அத்தனை அவராலே செய்கின்றோம் இத்தனையும். இந்த ஆன்மா ஆடுகின்ற ஆட்டம் அத்தனைக்கும் அவர் ஆடுற ஆட்டம் தான் அத்தனைக்கும் காரணம். அவர் ஆட்டத்தை அங்க நிறுத்தினார்னா வெளியில நமக்கு ஆட்டம், அங்க உள்ள ஆட்டம் நின்றுச்சுன்னு சொன்னா வெளியில ஆவிமை துன்றுதோறும் ஆடலை தொடங்கி ஆவி மெய் துன்றுதல். எப்ப இந்த ஆட்டம் ஸ்டார்ட் ஆகுதுன்னா ரெண்டும் உடலும் உயிரும் இணைகின்ற பொழுது கிரியேட் பண்ணுவார். அது எப்ப நிறுத்துறாரோ அவ்வளவுதான். அத பத்தி அவரு அவருத்தான் இருக்கு மூக்குடாங்க, அதை வச்சிருக்கிறார், அதை வச்சு செலுத்துறார். செலுத்துவதனால்தான் கடவுள் என்கின்ற நிலை. இப்படி ஒவ்வொரு ஆன்மாவோடும் இணைந்து 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 அவர் நடத்துகின்ற அந்த கூத்தினுடைய இயல்பினால் தான் இந்த ஆன்மா இயங்குகின்றது. என்னை மட்டுமல்ல எல்லா உயிர்களுக்கும் இயல்பாகி தில்லை மூதூர் ஆடிய திருவடி பல்லுயிரெல்லாம் பைந்தனாக இருக்கக்கூடிய திருவடி அப்பா இது. எனக்கு மட்டும் ஏதோ அருள் புரிஞ்சாரு, நீ பர்சனல் மேட்டரா இதை எடுத்துக்காதீங்க. எல்லோருக்கும் இந்த திருவடி பொது என்பதாக காட்டியது இணையார் திருவடி. அதனால அந்த இணையார் திருவடி என்பது எல்லா உயிர்களுக்கும் இயல்பானான் சாழலோ என்கின்ற நிலையிலே அமைத்து காண வேண்டிய ஒரு நிலை. இதையும் தாண்டி எத்தனையோ படிக்கல் மேல போக வேண்டியிருக்கு இணையார் திருவடி. ஆனால் ஏதோ நமக்கு எவ்வளவு கொடுத்திருக்கிறாரோ அந்த சிந்தனை அளவிற்கு எட்டிய அளவிற்கு திருமலை பெருமான் சிந்தனையை செலுத்திய நிலையிலே இந்த இணையார் திருவடி என்கின்ற நிலையானது அற்புதமான நிலை. எடுக்க 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 குறையாத திருவடி அந்த இணையார் திருவடி. அதனாலதான் அந்த இணையார் திருவடி கீழே ஒரு துணைப்பட்டன். இணையார் திருவடி எந்தலை மேல் வைத்தலுமே துணையான சுற்று இதுல ஒரு சின்ன ஒரு கொக்கி போட்டு வச்சிருக்கிறாரு. என்னன்னா, இணையார் திருவடி எந்தலை மேல் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்துணையும் திறந்தொழிந்து. துணையான சுற்றங்கள் என்று சொல்லக்கூடிய நிலை எப்பொழுது இருக்கும்னு சொன்னா, இப்ப இணையார் திருவடி என்று சொல்லக்கூடிய இணையார் திருவடியை இணை துணை மலர் கொண்டு, திருப்பள்ளி எழுச்சியில சொல்லுவார் இல்லையா, இணை துணை மலர், இணை துணை மலர் என்கின்ற நிலை, இணையோடு அது துணை சேரும். இங்க இணையும் துணையும் வேற வேற இடத்துல இருக்கு. இணையார் திருவடி துணையான சுற்றங்கள். நமக்கு எப்பொழுது துணை என்கின்ற நிலையானது இந்த சுற்றங்கள் என்று சொல்லக்கூடிய நிலையில, இவைகளெல்லாம் நாம் உண்மையான பொருள் என்பதாக எண்ணிக்கொண்டு இருக்கின்ற நிலை, சுற்றங்கள் நம்முடைய சார்ந்த சுற்றங்கள், துணையான சுற்றங்கள் அத்துணையும் துறந்த நிலை அப்படின்னு சொன்னா, இது நிலையில்லாத பொருள்களை எல்லாம் நிலை என்பதாக எண்ணிக்கொள்வதுதான் நம்முடைய இயல்பு. நாளைக்கு டிக்கெட் வாங்க போறேன், எனக்கு கொஞ்சம் நீ துணையா வரியான்னு மனைவிய நீங்க கேட்டீங்கன்னா கூட ஒன் ஸ்டெப் பேக் தான் போவாங்களே தவிர, தோ வர அப்படின்னு சொல்லி கைய பிடிச்சி யாராவது வருவாங்க. சொல்லுங்க, எவ்வளவுதான் உயிருக்கு உயிராகின நண்பனா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, இவ்வளவுதானே நான் வாழ்க்கை துணை நலமாக நான் வச்சுட்டு இருக்க, வாழ்க்கை துணை துணை என்பதாகின்ற நிலையிலே, துணை என்பதிலேயே ரொம்ப, அதாவது துணை எப்படின்னா பக்கத்துல இருந்து அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகி போயிட்டே இருக்கும். நீங்க எதை வேணா துணை, துணையான சுற்றங்கள்னு சொன்னார் இல்லையா, அப்படி சுற்றங்கள்னு சொல்லுகின்ற பொழுது எனக்கு இது துணையாக இருக்கும், இது துணையா இருக்கும், இது துணையாக இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருப்பேன். ஆனா ஒண்ணுமே துணை இல்லாததெல்லாம் துணைன்னு நினைச்சிட்டு இருக்கின்ற நிலை. அடிகள் என்னமுதே எனக்கு ஆர் துணை நீ அல்லதே, அடிகள் என்னமுதே. அப்ப அத்தனை சுற்றங்களும் போகணும்னு சொன்னா நீ என்ன பண்ணணும்னா, துணை துணைன்னு நீ செலக்ட் பண்ண துணையெல்லாம் அதெல்லாம் உன் கூட வராது. அது அது வந்து நிரந்தரமான துணை அல்ல. உன்னோடு வர வேண்டும் என்பதாக சொன்னால் அது எது என்பதாக சொன்னால், அந்த இணையார் திருவடி இருக்கு பத்தியா, அந்த திருவடி தான் உனக்கு எப்பொழுதும் துணை. ஆக இணையே துணையாக கொண்டவர் மணிவாசக பெருமான். அதனாலதான் இணை துணை மலர்ன, இணையை துணையாக கொள்வது நிரந்தரமான நிலை. இணையை விட்டு மீது எல்லாத்தையும் நாம் நிரந்தரம் என்பதாக சொல்லுகின்ற பொழுது அது துணையான சுற்றங்கள் அத்துணையும் துறந்தொழிகின்ற நிலையிலே அது நிற்கும், நிரந்தரம் அல்ல. எப்பொழுது இணையே எனக்கு துணை, அதனாலதான் இணையும் துணையும் ரெண்டா ஒன்னா வச்ச. ஏன் இணையும் துணை இணைஞ்சதுன்னு சொன்னா, அடிகள் என்னது எனக்கு ஆர் துணை நீ அல்லது, அதுதாங்க துணை இணை என்கின்ற நிலையில பிரித்து வச்சு காட்டினார், அங்க சேர்த்து வச்சு காட்டினார். ஆக இணையார் திருவடி என்கின்ற நிலையிலே தொடர்ந்து திருஞான சம்பந்த திரு அநேக தங்காவதம் என்ற அநேக தங்காவதம் திருப்பாடல் முதல் திருப்பாடலோடு நாம் சிந்திக்கலாம்.
Me
திருக்கோயில்கள் என்பதாக சொல்லுகின்ற நிலையிலே இந்திரநீல பருப்பதம் அநேக தங்காவதம் என்கின்ற குறிப்பு. சிகேசி ஐயாவுடைய உரையில பார்த்தீங்கன்னு சொன்னா அநேக தங்காவதம் மிஸ்ஸிங், அதாவது கால அதாவது அநேக தங்காவதம் பதிகம் எந்த சமயத்திலே பாடினார் அப்படிங்கிற குறிப்பு கிடைத்துள்ளது அப்படின்னு தருமபுர ஆதீனம் பதிகத்துக்கு மேல எப்பவுமே குறிப்பு இருக்கு. பதிகம் அவங்க எழுதுறதுக்கு முன்னாடி திருஞான சம்பந்தர் எந்த சந்தர்ப்பத்தில பாடினார் அப்படிங்கிற குறிப்பு கொடுத்திருப்பாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, பதிகம் பாடிய சந்தர்ப்பம் கிடைத்துள்ளது அப்படின்னு அவங்க விட்டாங்க. அடுத்தது சிகேசி ஐயாவுடைய உரைக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, திருஞான சம்பந்தர் எந்தெந்த பதிகங்கள் எல்லாம் பாடினார் ஒரு லிஸ்ட் கொடுத்ததுல எட்டுதான் இருக்கு. அநேக தங்காவதம் அங்க குறிப்பு இல்ல. இப்ப அநேக தங்காவதம் குறிப்பு யார் கொடுத்தாங்கன்னா கணேஷ் கொடுத்திருக்கிறார். ஒன்பதுன்னாரு, அப்ப ஒன்பது திருப்பதிகங்கள், அப்ப அநேக தங்காவதம் என்பது நம்ம அந்த கைலாய மலை பாடுகின்ற காலத்திலிருந்து பாடுகின்ற இடத்துல இருந்து அந்த வடநாட்டு தலங்கள் என்கின்ற நிலையிலே இந்த அநேக தங்காவதத்தையும் அதுல சேர்த்துக் கொள்ளுகின்ற முறை நாம ஏற்படுத்திக்கிறோம். அது இந்த வகையில நம்ம இந்த பதிகத்தையும் காலத்தி மலையிலே இருந்தும் பாடியதாக அங்கிருந்து பாடியதாகவும் நாம் இதை ஏற்றுக்கொண்டு கேக்கிறார் பெருமான் குறிப்பு அநேக தங்காவதம் இருக்கா அநேக தங்காவதம் என்ற இந்த நிலை. ஆனா பதிகம் அற்புதமான பதிகம், பதிகத்துல அவர் சொல்லுகின்ற அதாவது திருஞான சம்பந்தரனுடைய பதிகங்களை மட்டும் ஒருவர் பாடி அதனுடைய பொருளை தெரிந்து கொள்ள வேண்டும் சொன்னா ஒரு ஆயுள் பத்தாது. திருஞான சம்பந்தருக்கு மட்டுமே ஒரு பதிகமோ அல்லது அவருடைய பதிகங்களை முழுமையாக இருக்கிற பதிகம், கிடைத்த பதிகங்கள், கிடைக்காத பதிகங்கள் எத்தனையோன்னு சொல்றாங்க, கிடைத்த பதிகங்களை மட்டுமே முழுமையாக ஒருவர் படித்து நாம் புரிந்து கொண்டு பொருள் உணர்ந்து சொல்லுகின்ற நிலைன்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 வயசுக்கு மேல எக்ஸ்டெண்ட் பண்றாருன்னு வச்சுப்போம். +20 கொடுக்கிறாரு, +20 வச்சுங்க 120 வயசு வரலாம் நீ இருக்கலாம், கண்ணும் தெரியுதுப்பா 100 வயசுக்கு மேல கண்ணும் தெரியுது. ஏன்னா திருஞான சம்பந்தர் பதிகம் பாடிட்டே இருக்கிறதுனால அதை பொறியில் தெரிந்து கொள்ளுது. 120 வயசு வரல இருக்கிறான்னு வச்சுப்போம், அப்பவும் இதை முழுமையாக நாம திருஞான சம்பந்தரை அணுக முடியுமான்னா சீமா முடியாது என்பது சத்தியம். ஏன்னா அடுத்த பிறவி இதை கண்டினியூட்டியா கொடுத்து 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 நம்ம அப்படி தரை சேர்த்து கொண்டு வந்தார்னா உண்டு இல்ல நம்ம பாட்டுக்கு இது எப்படியாவது எங்கேயாவது நடுவுல வைப்ரேட் ஆகி வேற பக்கம் வைப்ரேட் ஆகிறதுல போய் சேர்ந்து இருக்கிறதும் போச்சுன்னு சொன்னா முடிஞ்சது கதை. அதனால இருக்கிற நேரத்தை வெரி ப்ரீஷியஸ் டைம், ஏன்னா திருஞான சம்பந்தர் படிக்கும் போதுதான் தெரியுது ஐயோ இத்தனை காலம் நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோமோ அப்படின்னு காலம் வீணாகின்ற ஒரு ரொம்ப ஃபீல் வெரி பேட். அதுல ஒரு திருஞான சம்பந்தர் பதியம் படிச்சிருக்கலாமோ, இதுல ஒரு திருஞான சம்பந்தர் பாட்டையாவது படிச்சு வச்சிருந்தா ஞாபகத்துல வச்சு அதையாவது சிந்திச்சிருக்கலாமோன்னு சொல்லி வருத்தப்படுகின்ற நேரத்துல அட்லீஸ்ட் அப்பயாவது ஒரு பதிகம் பாடு, இப்படி நேரத்தை வீணாக்குறனேன்னு சொல்லி நான் என்னையே நொந்து கொண்டிருக்கேன். என்ன காரணம் சொன்னா திருஞான சம்பந்தர் பதிகத்தை படிக்க 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 இப்படி ஒரு வாய்ப்பு இந்த பிறவியில நமக்கு கொடுத்திருக்கிறாரே பெருமான் திருஞான சம்பந்தரை பத்தி தெரிந்து கொள்வதற்கு அவருடைய பதிகத்தை பாடுவது. அப்படி நீங்க ஒன்னு ஒன்னா எடுத்தீங்கன்னு சொன்னா பெரிய புராணத்தை படிச்சு முழுமையா ஒருத்தர் சிந்திக்கிறோம்னு சொன்னா ஒரு ஆயுள் காலம் பத்தாது. மணிவாசகர் திருவாசகமா அப்பாற்பட்டது. நீங்க வந்து மணிவாசகர் திருவாசகத்தை ஒரு பாடல அதாவது நீங்க பாட்டுக்கு நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க எப்பொழுது மின்னஞ்சி நீங்க அதான் தாழ் வாழ்க முடிச்சுட்டேன் சார் திருவாசகம் ஓவர் முற்றோதல் ஓவர் பினிஷ்டு திருவாசகம்னு சொன்னா இட் இஸ் அது வந்து திருவாசகத்து முற்றோதல் என்பது முற்றும் ஓதுதல் என்பது வேறு முற்றோதல் வேறு. முற்றோதல் சொன்னா நம்ம திருவாசகத்தை படிச்சு முடிச்சுட்டோம்னு சொல்லி ஒரு வெற்றி கொடி நாட்டுறதெல்லாம் இல்ல. முற்றோதுதல் ஓதுதல் என்பது உணர்ந்து ஓதுதலுக்கு ஓதுதல் ஓதுதல் என்பதா உணர்ந்து 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 திருவாசகத்தை உணர்ந்து படித்தல். அப்படி உணர்ந்து மட்டும் நீங்க திருவாசகத்துக்கு போனீங்கன்னு சொன்னா ஒரு பாடல்ல இருந்து இன்னொரு பாடல் போறதே வெரி டிஃபிகல்ட், ரொம்ப கஷ்டம். ஒரு பாடல்ல இருந்து இன்னொரு பாடலுக்கு திருவாசகத்துக்கு போகணும்னா படுற கஷ்டம் இருக்கு பாருங்க. அந்த மாதிரி கஷ்டம் வேற எங்கேயும் கிடையாது, ஏன்னா முடியாதுங்க அப்படி கொட்ட நிலை. அது மாதிரி திருவாசகத்து போன தடவை கூட திருவாசகத்துல கொஞ்சம் அப்படி பேச ஆரம்பிச்சா என்ன ஆகுதுன்னா அப்படியே எடுத்துட்டு போவதே தவிர திருப்பி ட்ராக்குக்கு வர்றது திருஞான சம்பந்தருக்கு வர்றது ரொம்ப கஷ்டமா இருக்குன்றது நல்லா உணர்வு. நமக்கே இப்படி கொஞ்சம் அப்படி திருவாசகத்துக்கு உள்ள போனா வெளியில வர்றது கஷ்டமா இருக்கு. வள்ளல் பெருமான் உள்ள போனாரு, அவர் எப்படி அவரு வெளியில வந்து அந்த நால்வர் நான்மணி மாலையில அந்த பதிகத்தை 10 பாடல்கள்ல மணிவாசக பெருமானுடைய பெருமையை வருமொழி செய் மாணிக்க வாசக இன் வாசகத்தில் ஒரு மொழின்னாரு. அந்த ஒரு மொழி என்று சொல்லக்கூடிய நிலையில அவங்க எவ்வளவு அவரை இழுத்துருக்கு, நமக்கே இவ்வளவு நிலையில இருந்தது. அப்படி திருவாசகத்தை படிக்கிறதுக்கு ஒரு ஆயுள் காலம். இப்ப சொல்ல வர கருத்து என்னன்னா, இருக்கிற நேரத்துக்குள்ள எவ்வளவு முடியுதோ அவ்வளவு நிலையும் நேரத்தை வீணாக்காம நம்ம அந்த திருப்பதிகத்தை உணர்ந்து உணர்ந்து சொல்லிய வாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் என்கின்ற நிலையில உணர்ந்து படிக்கணும். இனிமே ஓதுதல் என்பதுதான் நம்முடைய நிலை. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தமை நன்னெறிக்கு உயிர்ப்பது. ஓதுதல் வேறு, படிக்கிறது வேறு. நம்ம படித்து போறதெல்லாம் கதை கிடையாது. அப்படி திருஞான சம்பந்த திருப்பதிகத்தை உணர்ந்து உணர்ந்து நாம் ஓதுதல் வேண்டும். அதற்கு அநேக தங்காவதம் என்ற திருப்பதிகம் ஒரு சான்று. இன்னொரு ஒரு நமக்கு ஒரு அடிகோல் இட்டு காட்டுகின்றார் ஞான சம்பந்த பெருமான். அதாவது திருஞான சம்பந்தர் சொல்றார், ஒரு பதிகம் முழுக்க இருக்குன்னு சொன்னா அந்த பதிகம் என்ன அப்படின்னா, திருஞான சம்பந்தர் சொல்றார், ஒரு பதிகம் என்பது ஒரு நூலை போல. திருஞான சம்பந்தருடைய ஒவ்வொரு பதிகமும் ஒவ்வொரு நூல், சிவபெருமானை பற்றிய ஒரு நூல் அப்படின்னு சொல்லிட்டா போதுமா சார்? எங்க வேர் இஸ் தி எங்க சொல்லி இருக்கிறார் வேணும்ல? திருச்சக்கர மாற்றுன்னு ஒரு பதிகம் எழுதியிருக்கிறார். இந்த சக்கர மாற்ற மட்டும் நீங்க படிச்சு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா திருஞான சம்பந்தர் சார் நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிடு. அப்படி ஒரு சவால், சக்கர மாற்று பதிகம் என்ற இந்த திருப்பதிகத்தை மட்டும் நான் எனக்கு தெரிஞ்சு யாரும் இத வந்து ஆராய்ச்சியும் பண்ணி உரை எழுதுற மாதிரி ஒரு சரித்திரமே கிடையாது இதுவரை. சக்கர மாற்று திருப்பதிகம் வேணா, ஏன்னா சக்கர மாற்று திருப்பதிகம் ரொம்ப ஈஸி உரை எழுதுறதுக்கு. இவர் இந்த திருப்பாடலில் இந்தந்த பாடல்களுடைய இந்தந்த சீர்காழியுடைய பெயர்களை சொல்லி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி ரிப்பீட் போட்டு டிட்டோ 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 முடிஞ்சு போச்சு சக்கர மாற்று பதிகம். ஆனா சக்கர மாற்று பதிகம் அப்புறம் கோமூத்ரி திருப்பதிகம் அணுக முடியாது. அப்படிப்பட்ட திருப்பதிகங்கள் திருஞான சம்பந்த திருப்பதிகம். அதுல சொல்றாரு பாருங்க, சக்கரமாற்று திருப்பதிகத்துல கடைசி அந்த 12வது திருக்கடைக்காப்புல சொல்றாரு, காவி மலர்புரை கண்ணனார் கழுமலத்தின் பெயரை நாளும் பரவிய சீர் 12 நன்னூலார் பதிமையால் அப்படின்னா, நன்னூல் நூல் மட்டும் இல்லாது நன்னூல், நன்னூல் ஒரு பதிகமும் நன்னூல். நன்மையை சிறக்க செய்கிறதுனாலே அது நன்னூல். நன்மை பொருளை பற்றி பேசுவதனாலே நன்னூல், உண்மை பொருளை பற்றி பேசுவதனாலே நன்னூல், நன்னூல் ஒவ்வொரு பதிகமும் ஒரு நூல். திருஞான சம்பந்தரை பொறுத்தவரையிலும் திரு அநேக தங்காவதம் என்று சொல்லக்கூடிய நூலினை நாம் பார்க்க இருக்கிறோம். இனி நம்மளுடைய ட்ரெண்டே மாறிடும், ட்ரெண்ட்ஸ் இப்ப மாறுது. என்னன்னா ஒவ்வொரு பதிகமும் ஒரு நூல். அதுதான் திருஞான சம்பந்த பெருமான் வகுத்து கொடுத்த நெறி. அப்படி அந்த இந்த பதிகத்துல சொல்றார், மீடல் மேவு நிமிர் புன்சடை மேலோர் நிலா முளை சூடல் மேவு மறையின் முறையால் ஓர் சுலாவழல் ஆடல் மேவும் அவர் மேய அநேகதங்காவதம் பாடல் மேவு மனத்தார் வினை பற்றிருப்பார்கள். இதுல ஒண்ணு வந்து மீடல் மேவு நிமிர் புன்சடை, சடையை பற்றி சொல்லுகின்ற பொழுது மீடல் மேவு நிமிர் புன்சடை, எல்லா இடத்தையும் நிமிர் சடை புன்சடை அப்படின்னு தான் பாத்துருக்கோம். திருஞான சம்பந்த பெருமான் எக்ஸ்ட்ராவா ஒரு ரெண்டு அடிஷனலா சேர்க்கிறார். என்னன்னா மீடல் மேவு நிமிர் புன்சடை, புன்சடை புண்மை என்ற சொல்லுக்கு மென்மையான என்ற பொருள். அப்படி புன்சடை அவருடைய சடை எப்படிப்பட்டதுன்னு சொன்னா, சும்மா சிக்கு சிக்கா இருக்கிறதெல்லாம் சடைன்னு சொன்ன உடனே நமக்கு போறது அதுதான். ஏன்னா நம்ம பாக்குற சடையெல்லாம் அப்படிதான் இருக்கு. சடை என்று சொல்லக்கூடிய அந்த சடை அப்படிப்பட்ட சடை இல்ல, ஆயிரம் ஞாயிறு போடும் நீர் முடியாது. அது எப்படிப்பட்ட சடை, ஒளி மிகுந்த சடை, ஒளிர் சடை அது, அடல் நீர் ஒழுகி அணைய சடையும் சடை, அப்படிப்பட்ட சடை. சரி, இப்ப இந்த சடையை பற்றி சொல்லுகின்ற பொழுது புன்சடை, சடை புன்சடை நிமிர் புன்சடை அப்படியே வாங்க, ஒன்னு ஒன்னா இந்த பக்கம் போயிட்டு வாங்க. சடை புன்சடை நிமிர் புன்சடை, நிமிர் என்பதாக சொன்னா மேல போறது, நிமிர் என்பதாக சொன்னா மேல இழுத்துட்டே போகும். எவ்வளவு தூரம்னு சொன்னா இந்த சடை நிலா முளை, பெருமானுடைய சடை நிமிர்ந்து கொண்டே செல்லுமா, அதுக்கு என்ன அளவுலாம் கிடையாது. எவ்வளவு தூரம் அப்படின்னு சொன்னா அளவு இல்லாத நிலை. மேல பார்த்தா சடை முடி, அந்த சடை முடி, அந்த சடையினுடைய அந்த முடி தொடக்கம் பாத்தீங்கன்னா தெரியாதுன்ற, அது நிமிர் புன் சடை, நிமிர்ந்து கொண்டே போயிட்டே இருக்கும் மேல. அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு டெபினிஷன் சொன்னார், நீடல் மேவு. இந்த நீடல் மேவுங்கிறது நீடல் என்பதாக சொன்னால் நீள் பிளஸ் தல் நீழ்தல், நீழ்தல் என்பதாக சொன்னா நீண்டு, நீண்ட என்பது எப்படின்னா சடை கீழே அப்படி நீண்டுகிட்டே போவோம். பெண்கள் சடை பாத்தீங்கன்னு சொன்னா பெண்களுக்கு பின்னாடி சடை எப்படி இருக்கும்? அப்படி நீண்ட சடையா இருந்தா நல்லா, சடை நீண்ட சடையா இருக்கும். இப்ப எல்லாம் இருந்தது சடை பின்னாடி அப்படி, அந்த அவங்க பின்னாங்கன்னா அப்படியே கால் வரையில படக்கூடிய சடைகள் எல்லாம் உண்டு. அப்படி பெருமான் சடை மேலையும் நீண்டு இருக்கு, கீழையும் நீண்டு இருக்கு. இது தாழ் சடையாக நீண்டும் போது, நிமிர் சடையாக மேலையும் போது, அடி முடி என்பதாக பெருமையாக கட்டுறார். நீடல் மேவு நிமிர் குன்சடை மேலோர் நிலாமுலை சூடல் மேவு மறையின் முறையாலோர் சுழா அழல் ஆடல் மேவும் அப்படின்னார். அதாவது வேள்வியாகி அந்த வேள்வியிலே சிவவேள்வி சிறந்தது. அப்படி சிவத்தை முதலாக வைத்து வேள்வி செய்வார்கள் அந்தனர்கள். அப்படி சிவவேள்வி செய்த அந்தனர்களிலேயே மிக உயர்ந்த நிலையில் இருப்பவர் திருநீலநக்கர். திருநீலநக்கர் தன்னுடைய வேள்வி செய்தார். அப்படி அந்த வேள்வி செய்கின்ற பொழுது வாணனார் வந்து அந்த இடத்துல அவர் வேள்வி வளர்க்கின்ற இடத்திலே பாணனார அவருடைய துணைவியாரை ரெண்டு பேருக்கும் இடம் கொடுத்தார். கிரியாண சம்பந்தர் கேட்டார், இடம் கொடுங்க இவங்களுக்கு தங்கறதுக்கு இடம் கொடுங்கன்னு கேட்டார். இடம் கொடுக்கறதுக்கு என்ன நீங்க சொல்லி நான் செய்யாம இருப்பேனா? என்னுடைய நான் தினமும் சிவத்தை எண்ணி சிவத்தை முழுமுதலாக எண்ணி வேள்வி செய்கின்ற வேள்வி குண்டத்திற்கு அருகிலே அவர்களுக்கு இடம் கொடுக்கிறேன்னு சொல்லி வாணனாரையும் மதங்க சுலாமணியாரிக்கும் இடம் கொடுத்தார். அடுத்த நாள் அந்த வேள்வி சிவவேள்வி செய்கின்ற பொழுது அதுல எப்படி வந்தாரா, முறையால் ஓர் சுடா அடல் ஆடல் மேவும் அவர். அங்க தீ எப்படி இருந்ததா, பெருமான் அந்த தீயிலே நடனம் ஆடி அப்படி வளஞ்சுழிந்து அந்த தீ எழுந்தது எப்படி இருந்ததா, சிவபெருமான் அங்க அந்த தீயிலே இருந்து நடனமாடினா எப்படி இருக்குமோ அதை போல வளம் சுழிந்து எழுந்ததுன்னு அது கொண்டு வந்து இங்க சேர்த்துக்கிட்டா அற்புதமா இதுல அமைச்சிருப்பார். ஆடல் மேவும் அவர் மேய அநேக தங்காவதும் பாடல் மேவு மனத்தார் வினை பற்றிருப்பார்கள். வினை அறுக்கணும்னு சொன்னா உன்னே ஒண்ணு என்ன, பாடுதல் பாடுதல் பாடுதல். அப்படி பாடுதல் என்பது பாடல் மேவு மனத்தார் அப்படின்னா திருமந்திரம் ஒரு அற்புதமான சிவபூசையை பற்றி சொல்லுவார். திருமந்திரம் அந்த பாடல் குறிப்பு நீங்க எல்லாரும் நீங்க மனதிலே வைத்திருக்கோம். சிவபூசையை பற்றி திருமந்திரத்திலே என்ன சொல்லுகின்றார் அப்படின்னு மிக அற்புதமாக நமக்கு வரையறை கொடுத்தவர் திருமூலர். அதுல சொல்றார், நினைவதுவும் வாய்மை மொழிவதுவும் அல்லால் கனைகளல் ஈசனை காணல் அறிதாம். நிச்சயமா அறுதியிட்டு சத்தியமிட்டு ஆணையிட்டு சொல்றார். என்ன சொல்றார், நினைவதுவும் வாய்மை மொழிவதுவும் அல்லால் இறைவனை எண்ணாத மனமும் மொழியாத வாயும் என்றைக்குமே அது சிவத்தை உணர்வது இல்லை. அப்படி ரெண்டும் தான் முக்கியம். ஃபர்ஸ்ட் நினைவு, அதனால பாடல் மனத்தார். இந்த ரெண்டு பாடல் மனத்தார் என்பது வேற ஒண்ணு இல்ல, மனதினாலே இறைவனை எண்ணி வாயினாலே பாடுதல். நினைவதுவும் மொழிவதுவும் அல்லால் கனைகடல் ஈசன் ஈசனை காணல் அரிதாம். கனைகடல் ஈசனை காண வல்லார் புனைமலர் நீர் கொண்டு போற்ற வல்லார் என. திருமந்திரம் நீங்க இப்படியே வச்சுங்க, இதையும் கொஞ்சம் ஓரம் போடுங்க. திருமந்திரம் அப்பப்ப கேப்சூல் மாதிரி நீங்க இப்ப புடிச்சுக்கிட்டீங்கன்னா பின்னாடி உதவும். ரொம்ப ரொம்ப உதவியான இருக்கக்கூடிய மந்திரம் இது. அப்படி கனைகடல் ஈசனை காண வேண்டும் சொன்னா இப்ப நினைவதும் அப்ப அவங்களுக்கு என்னையா குறியீடு, அவங்க எப்படி நாம அணுகிறது அப்படின்னா, இந்த பாரியா நீரும் பூவும் கொண்டு யாரெல்லாம் வழிபடுறாங்களோ அவங்க எல்லாம் நினைவதும் மொழிவதும் இறைவனை காண்டவர்களா இருப்பாங்க. அவருடைய திருவடியை புடிச்சுக்கோண்ட சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் எப்படி, யார் பூவும் நீரும் கொண்டு வழிபாடு செய்கின்றார்களோ அப்படியே ரிவர்ஸ்ல போகணும். பூவும் நீரும் கொண்டு வழிபாடு செய்கின்ற நிலை சிவ பூசை. அதுக்கு என்ன அவங்களுக்கு ஆதாரமாக இருந்ததுன்னா நினைவதும் மொழிவதும் அவர்கள் செஞ்சாங்க. கனைகடல் ஈசன் கடலை அவர்கள் உள்ளத்திலே கண்டவர்கள். அவர்கள் என்ன செய்வாங்கன்னா பூவும் நீரும் கொண்டு ஏத்துவார்கள். திருஞான சம்பந்தரிய கனைகடல் ஈசன் கடலை தோடுடைய செவியல் விடையேறி ஓர் தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வண்ணு கனைகடல் ஈசனை கண்டார். ஒரு திருக்கோயில் விடாம ஒவ்வொரு கோயிலையும் போய் புனைமலர் கொண்டு அவனுடைய திருவடியை ஏத்தினார். திருவடியை ஏத்துபவர்கள் நினைவதும் மொழிவதும் கொண்டவர்களாக ஈசன் கடலை கண்டவர்களாக இருப்பார்கள். ஆகவே இவர்கள் பின்னாடி நீ போனேன்னா போதோடு நீ சுமந்து ஏத்து உகுவார் அவர் பின்பு லிங்க்கு இப்படியே கொண்டு வந்து அப்படி இணைச்சுக்கிட்டா இந்த திருமந்திரம் மிக மிக ஆழமான திருமந்திரம், சிவபூசையை பற்றி விளக்கும் திருமந்திரம். அப்படி பாடல் மேவு மனத்தார் வினை பற்றிருப்பு, அப்படிப்பட்டவர்கள் வினையை பற்றிருக்கின்ற நிலை என்பதாக சொல்லி இரண்டாவது திருப்பாடல், இரண்டாவது திருப்பாடலோடு நம்ம நிறைவு செய்வோம்.
And
இணைந்த அந்த நிலைக்கு ஒரு அளவு இல்லைன்னா அந்த இணைந்த திருக்கோலம் திருக்கோத்துப்பையில சொல்லுவார், தொன்மை கோலமே குளிர்ந்து ஊதாய் கொத்து. அந்த கோலம் எப்படிப்பட்ட கோலமா? தொன்மை கோலம். அந்த தொன்மை கோலத்துல ஒரு ரெண்டு சிறப்பு சொல்றார். ஒன்று, அம்மையினுடைய கண்ணை பார்த்தா அம்மையினுடைய கண் எப்படி இருக்கான், நீலோற்ப மலர் என்று சொல்லக்கூடிய நீலோற்ப மலர் இருக்குது இல்லையா, அந்த நீலோற்ப மலரினுடைய வண்ணம் நீலம், அந்த நீலோற்ப மலரினுடைய வண்ணத்தை உண்ட கண்ணாது, அதனால அதற்கு நீலம் உண்ட தடங்கண் உமை பாகம், நீலம் உண்டது. இவர் என்ன வச்சிருக்கிறார், சூளம் உண்டு மழு உண்டு. சிவருமானுக்கு என்ன உண்டு, என்ன இருக்கியா அப்படின்னா, முதல்ல சொல்லணும் சூளம் உண்டு, அப்ப நடிக்கிடுவான் ஓ சூளம் இருக்கா, அடுத்ததா சொல்லணும் மழு உண்டுன்னா பக்கத்துல யாருக்கு இல்லன்றான் பாரு. அவனு நம்ம வந்து சூளம் உண்டா, சூளம் உண்டு மழுவும் உண்டு நமக்கு, அவனுக்கு சூளம் உண்டு மழுவும் உண்டு. திருஞான சம்பந்தருக்கு இப்படி ரெண்டுத்துக்கும் வச்சு இப்படி சொல்லு, சூளம் உண்டு. சரி, இது என்னாச்சு, இந்த கண் நீளம் உண்டுது, எதனால இந்த கண்ணு நீளம் உண்டது அப்படின்னா, அவர் ஆழம் உண்டார் அதனால இது நீளம் உண்டது. இவருக்கு சைடு எஃபெக்ட் பாருங்க, சாப்பிட்டது இவரு, ஆனா பக்கத்துல இருக்கிறவங்களுக்கும் ஒண்ணுமே தப்பு செஞ்சிருக்க மாட்டார் வீரபத்ரன். முருகன் வந்து ஒரு பேச்சு, ஒரு பேச்சு இவரு. சரி, வீரபத்ரன் விட்டுறலாம், ஏன்னா இப்போ கல்யாணம் ஆகிற ஸ்டேஜ்ல இருக்கிறார். வீரபத்ரன் ஒண்ணுமே தப்பு செய்யல, முருகன் ஐயா மிகப்பெரிய தப்பு செஞ்சிட்டார், வெள்ளி டம்ளர திருடிட்டார். இப்ப என்ன ஆகும்னா, பிடிச்சாண்ணிய இவரு கூட வந்தவர், இவருக்கு உழுகுற அடி இல்ல, ஆனா இவர் என்ன தப்பா பண்ணாரு இல்லையே, அவரோட சேர்ந்ததுனால இவரு ஆழம் உண்டார். ஆழம் உண்டார், அதுக்கு என்ன ஆச்சு, அம்மையினுடைய கண்கள் நீளம் உண்டது. இவர் ஆழம் உண்டு, இவர் கண்டம் தானே கருத்துன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, ஆனா எங்க அம்மாவுக்கு அதுல ஷேர் உண்டு, அந்த அம்மா எங்க அம்மாவுக்கு கண்கள் நீளம் உண்டது, இவர் ஆழம் உண்ட காரணத்தினால சொல்ற அற்புத திருப்பதிகம். இந்த திருப்பதிகம் என்பதாக சொல்லி குலாவிய கொள்கை, குலாவுதல் குலாவுதல் குலாப்பத்து, குலாப்பத்து என்பதுல அந்த நிலை அற்புதமான நிலை குலாப்பத்து. 40வது திருப்பதிகம் நம்முடைய மணிவாசக பெருமான் குலாப்பத்திலே குலாவுகின்ற கொள்கை எது என்பதை அற்புதமாக அடியெடுத்து சொல்வார். அதுல முதல் திருப்பாடல் ஹோமர், குலாவுதல் என்பது என்ன அப்படின்னு சொன்னா, குலாவுதல் என்பது மகிழ்தல் என்று பொருள். அம்மையோடு குலாவிய நிலை அப்படின்னு சொன்னா, குலாவிய நிலைனா மகிழ்ச்சி. மகிழ்ச்சி எப்போ வரும் அப்படின்னு சொன்னா, இப்ப வருமா, இப்போ வருமோ, இன்று வருமோ, நாளைக்கு வருமோ அப்படின்னு காற்று கொண்டிருக்கின்ற நிலையில அடுத்த வாரம் வரையிலும் குலாபத்து, அதை நீங்க எல்லாம் படிங்க. குலாவிய கொள்கை என்கின்ற அந்த அற்புதமான நிலை நமக்கு அந்த கொள்கை புரியும் என்பதாக சொல்லி இந்த திருப்பதியத்துல கடைசி அந்த திருக்கடை காப்பையும் நல்லா படிச்சுக்கங்க. ஏன்னா திருக்கடை காப்பு மிக அற்புதமாக நம்முடைய நம்முடைய திருஞான சம்பந்த பெருமாள் அற்புதமாக அடிச்சு செய்வார். இதெல்லாம் நீங்க ஹோம்ஒர்க்கா செஞ்சுட்டு வாங்க. இதுல கேள்வி தமிழ்னு சொல்லுவார், தொல்லை ஊழி பெயர் தோன்றிய தோணிபுரம். தொல்லை ஊழி பெயர், அப்ப ஊழியில ஒவ்வொரு ஊழி காலத்திலேயும் ஒவ்வொரு பெயர் அது. அப்ப தோணிபுரம் எத்தனாவது பெயர், தோணிபுரம் இன் ஆர்டர், இன் ஆர்டர் அவருடைய ஆர்டர் அப்படியே ஃபாலோ பண்றார் நம்முடைய செங்கடார் பெருமாள். திருஞான சம்பந்த பெருமாள் எந்த ஆர்டர்ல சொன்னாரோ அதே ஆர்டர் அப்படிதான் இருக்கணும். அஞ்சாவது அதுல சந்தேகமே வரக்கூடாது. அடுத்த வாரம் ஒன்னு என்னன்னு கேப்பேன், ஏழு என்னன்னு கேப்பேன், கரெக்டா பதில் சொல்லணும். என்ன நம்பர்ஸ், ஏன்னா திருஞான சம்பந்தர் இனிமே நீங்க வந்துட்டு எல்கேஜி யூகேஜி ஒன்னாவது ரெண்டாவது எல்லாம் படிச்சா இப்ப வந்து ஹைஸ்கூலுக்கு வந்துட்டோம். இனிமே திருஞான சம்பந்தர் கொஞ்சம் நம்ம கொஞ்சம் முயற்சி செஞ்சு உள்ள போகணும், அப்பதான் நம்ம வந்துட்டு திருஞான சம்பந்தர் கொஞ்சம் 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 கொஞ்சமாக நம்ம அவருடைய திருவடியை பற்றி கொண்டே போனோம். அதனால இனிமே நீங்க வந்துட்டு நான் பாட்டுக்கு சொல்லிட்டே இருப்பேன், நீங்க பாட்டு கேட்டுட்டே இருக்கலாம் அப்படின்ற போய் இனிமே நான் கேட்கறதுக்கு எல்லாம் நீங்க ரெடியா பதில் சொல்றணும், ஃபிங்கர் டிப்ஸ் வச்சுக்கணும் எல்லாம். திருஞான சம்பந்தர் ஒன்றாவது தளத்தினுடைய பெயர் என்ன சொன்னார்னா, பிரம்மபுரம் கரெக்டா அப்படின்னு வந்து அப்படி அந்த லிஸ்ட் எல்லாம் நம்ம அடிக்க பேசிக்கா அதெல்லாம் வச்சுக்கணும். அப்படி ஊழி பெயர் என்பதாக சொல்லி ஐந்தாவது பெயர் ஊழி பெயரை சொல்லுவார். அப்படி ஊழிதோறும் அது ரொம்ப அற்புதமாக ஒரு வாக்கு ஒரு சான்றோர் அமைச்சிருக்கிறார். காழிவேந்தன் உரைத்தன எல்லாம் ஊழிவேந்தன் உரைத்தனவே, என்ன அற்புதமான வாக்கு, காழிவேந்தன் உரைத்தன எல்லாம் ஊழிவேந்தன் உரைத்தனவே. திருஞான சம்பந்தர் உரைத்தது அல்ல, நவிற்றிய தமிழ் நம்ம பார்த்தோம் இல்லையா, அப்படி ஊழிவேந்தனாக இருக்கக்கூடிய எங்கள் பெருமான் உரைத்தன எல்லாம் அப்படி அந்த ஊழி பெயர், அந்த ஊழியை பற்றி ரொம்ப அற்புதமாக திருஞான சம்பந்த பெருமான் சொல்றாரு. அதுதான் ரொம்ப முக்கியம், வரப்போறது அழிவு, வரப்போகின்ற அந்த நிலை உலகம் தோன்றியது எப்படி தோணுச்சுன்னு தெரியாது. பட் டெஃபினட்டா வி ஆர் கோயிங் டு ஃபேஸ் தி எண்ட். அதனாலதான் முதல்ல அந்தம் சொல்லி அப்புறம் ஆதி சொல்லுவாங்க. புனர் உற்பவம் என்கின்ற நிலை எப்படி தோற்றுவிச்சாருன்றது நமக்கு தெரியாது, ஆனா அழிஞ்சிட்டு இருக்கிறது தெரியுது. எப்படி தெரியுது? ஒரு பொருளினுடைய ஒரு பகுதியினுடைய அழிவு தான் முழுமையான அழிவுக்கு ஒரு அறிகுறி. இன்னைக்கு கீழே பாத்தீங்கன்னா கடல்ல இந்த பக்கம் லெமோரியா கண்டம் அந்த கண்டம்லாம் இருந்தது, அப்படி இந்தியாவுக்கு கீழே இருந்தது அவ்வளவு பெருசா, அதெல்லாம் அடிச்சுட்டு போயிடுச்சு. ஒரு பகுதிக்கு வந்தது முழுமைக்கு. ஆகவே அதனாலதான் அந்தம் என்கின்ற அந்தத்தை முதல்ல சொல்லி அப்புறம் ஆதியை பத்தி சொல்லுவாங்க நம்முடைய சிவஞான பகுதி. அப்படி ஊழி என்பதை பற்றி திருஞான சம்பந்த பெருமான் மிக 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 அற்புதமா சொல்றாரு. அதனாலதான் அந்த 12 திருப்பெயரையும் சொல்லி 12 திருப்பெயருக்கு உரிய நிலையில முதல் திருப்பதியத்திலேயும் அந்த ஊழியை பற்றி மிக அற்புதமாக சொல்லுவாரு. பற்றி சொல்லுகிறது எதுக்குன்னு சொன்னா, உங்களுக்கு அதாவது ஊழி காலத்துல ஒரு இடம் நமக்கு தேவை. ஊழி காலத்துல நம்ம ஊழி காலம் இன்கேஸ் இப்போ வந்துட்டு இன்னும் ஒரு ஒரு அடுத்த வருஷம் இந்த உலகம் அழிய போகுது அப்படின்னு சொன்னா உடனே நம்ம என்ன பண்ணுவோம், ஓ இந்த உலகம் அழியுதுன்னு சொன்னா ஏதாவது ஒரு புகலிடம் நமக்கு வேணும்னு நம்ம தேடுவோம் இல்லையா. அப்படி புகலிடம் தேடுகின்ற நிலையில திருஞான சம்பந்த பெருமான் இப்பவே சொல்லி வைக்கிறார், வேற எங்கேயும் போகாத, பிளீஸ் கம் டு ஆபத்தும் இல்லாம அற்புதமாக பெருமானுடைய திருவடியில கொண்டு போய் சேர்க்கும் இடம் அந்த தோணி, தோணியாக மிதந்த இடம் அப்படின்னு சொல்லுகின்ற நிலையில நாம் திருஞான சம்பந்தருடைய அநேக தங்காவதம் திருப்பதிகத்தை தொடர்ந்து 3வது பாடலில் இருந்து அடுத்த வகுப்பிலே சந்திப்போம் என்பதாக சொல்லி